கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்தமான நாமத்தில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இதனாலும் நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் தி ஆன்டிடிபிக்கல் டேனியல். டேனியலில் இருக்கிற நிழல் மற்றும் அதனுடைய பொருள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 24:45-47 நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 24:45-47.
ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போஜனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன் எஜமான் வரும்போது அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான்.
அப்படி செய்கிறவனாக காணப்படுகிற ஊழியக்காரனே பாக்கியவான். அன்பு சகோதர சகோதரியில, இந்த ஒரு வசன பகுதி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஏன்னா இந்த மத்தேயு 24 இருக்கிற இந்த வசன பகுதி அது நம்முடைய மூத்த சகோதரருக்கே ஒரு அடையாளமாக எழுதப்பட்ட வசனம் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த ஒரு வாய்ப்பு கூட இன்னொரு முறை வேதத்தில் அவர் தான் தானியேலுடைய நிஜமா இருக்கிறார் கூட பார்ப்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு இன்னும் ஆதாரமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது அநேக சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கிறோம், இந்த ஒரு உத்தமமும் உண்மையான ஊழியக்காரனை கர்த்தர்த்தமுடைய 2 தெரிந்து கொண்டு அப்படி உண்மையாக காணப்படும் போது அவருடைய ஆஸ்திகள் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை அதிகாரியாக வைக்கிறேனுங்கிற விஷயத்தை கூட நம்ம பார்க்கிறோம். பைபிள் அந்தபடி பார்க்கும்போது இன்னைக்கு அநேக இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட சில நபர்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பர்சனாலிட்டி மற்றும் அவங்களுடைய லைஃப் வாழ்க்கை மற்றும் அவங்களுடைய அவர்களில் நமக்கு கிடைக்கிற அநேக பாடங்கள் வந்து இருக்கிறது பார்க்கிறோம். அந்த வகையில் தானியேல் கூட நமக்கு ஒரு டைப், ஒரு ஆன்டி டைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எப்படிவித ரசல் ஒரு ஆன்டி டிபிக்கல் தானியேலாக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம் பழைய ஏற்பாட்டினுடைய காலத்தில் அநேக தனிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களாக இருந்து பின்னாடி எதிர்காலத்தில் வரப்போகிற கர்த்தருக்கோ சபைக்கோ அல்லது பரிசுத்த ஆவிக்கோ ஒரு அடையாளமாக அவங்களுடைய பேரு மற்றும் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது நம்ம பார்க்கிறோம். உதாரணமா ஆபிரகாம் யாருக்கு அடையாளம் எடுத்தோம்னா பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். இன்னும் ஈசாக்கு நம்ம பார்க்கும்போது அடுத்தபடியா கர்த்தர் இயேசுவுக்கு அவர் ஒரு அடையாளமா இருக்கிறார். எலியேசர் என்கிற ஒரு தனி நபர் பரிசுத்த ஆவிக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். எலியா மற்றும் யோவான் நம்ம எடுக்கும்போது அவங்க சபைக்கு ஒரு அடையாளமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல எலிஷா பத்தி நம்ம படிக்கும்போது அவர் கூட திரள் கூட்டத்துக்கு ஒரு தனி நபராக இருந்தாலும் இப்படி அநேக அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கை அநேக விஷயங்களுக்கு ஒரு நிழலும் ஒரு பொருளுமாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படி ஏன் நம்ம அதை எடுத்து படிக்க வேணும் அப்படின்னா, அவர்களை பற்றி நம்ம படிக்கும் போது இந்த காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு அநேக ஆறுதல்களும் போதனைகளும் அவசியமா இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15:14 நம்ம அதை பார்க்கிறோம். ரோமர் 15:14 கூட நம்ம அதை பார்க்கிறோம்.
என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினாலும் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன்.
15:4 ரோமர்.
தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது.
அப்ப இந்த இடத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட், நம்ம ஏன் இந்த ஒரு ஸ்டடி இன்னைக்கு எடுக்கிறோம்னா, கடைசி காலத்தில் இருக்கிற நம்மளுக்கு, அதுவும் கடைசி சபையாக வாய்ப்புக்குள்ள வந்திருக்கிற நம்மளுக்கு, முதலாவது பொறுமை ரொம்ப அவசியம், ரெண்டாவது ஆறுதல் வேணும். அநேக சந்தர்ப்பங்களில் இந்த ரெண்டு விஷயங்கள் தவறும் போது சபை வாய்ப்பு இழக்கிறதுக்கு ஒரு சமயம் இருக்குது நம்ம பார்க்கணும். ஆனால் இப்படிப்பட்ட பாடங்களை நம்ம படிக்கும் போது இந்த ரெண்டு குணங்கள் நம்மளுக்குள்ள வரும். அது நம்ம இந்த பாடத்தின் முடிவில் உங்களுக்கு அது தெரியும். நெக்ஸ்ட் நம்ம அப்படி தொடர்ச்சியாக வரும்போது இந்த வசனத்தினுடைய அடிப்படையை மைண்டில் வச்சு இப்போ ரசல் எப்படி ஒரு நிழல் நிஜமாக இருக்கிறார் தானியலுக்கு, எப்படி ஒரு ஆன்டி டிபிக்கல் தானியலா இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேதாகமத்தில் பிரதர் ரசலுக்குன்னு சில தனி இடம் இருக்குது பைபிளில். அவருக்குன்னே சில வசனங்கள் டைரக்டா கூட இருக்குது, இன்டைரக்டா கூட இருக்குது, யாரும் மறுக்க முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம், மறைந்து இருக்குது எப்படி, டைரக்டா இருக்கிறது எப்படி? சில வசனங்கள் இப்ப நம்ம படிச்சோம், மத்த 24 அதுல பார்த்த வசனங்கள் டைரக்டா இருக்குது பிரதர் ரசல் பத்தி. ஏன்னா அந்த பர்டிகுலர் வசனத்தில் இருக்கிற கருப்பொருள் சுட்டி காமிக்குது, கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னத்தின் நாள்ல உண்மையும் விவேகமுமாய் இருக்கிற அந்த மனிதர். அப்ப கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னத்தில் இருக்கிற அந்த மனிதர் வேற யாருமே இல்ல, பிரதர் ரசல் தான் என்று நம்ம பார்க்கிறோம். மட்டுமல்ல, இன்டைரக்டா பார்க்கும் போது எசேக்கியேல் 9 அதுல நம்ம படிக்கிறோம், மை கூட்டை என்று நம்ம பார்க்கிறோம். அது இன்னைக்கு வேற சப்ஜெக்ட். அது ஆனா இன்னைக்கு நம்ம இத ரசல் வந்து பைபிள்ல டைரக்டா கூட இருக்கிறாரு, இன்டைரக்டா கூட எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்க. எப்படின்னா, வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறோம் ஏஞ்சல்ஸ் இல்லைங்களா, சபையினுடைய 7 காலகட்ட பிரிவுகளுக்கு அவர்களை சத்தியத்தில் வழி நடத்துவதற்கு தனிப்பட்ட தனித்தனி 7 தூதர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு தூதர் நல்லாவே தெரியும் நமக்கு, கடைசியாக இருக்கிற பிரதர் ரசல். மற்றும் மெசஞ்சர்ஸ், அது மட்டும் இல்ல, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கும் போது, இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அத்தனை பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எடுக்கும் போது, வேத மாணவர்கள் எடுக்கும் போது, எல்லாருமே அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரருடைய உபதேசத்துல தான் இன்னைக்கு நம்ம பெனிஃபிட் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கோம். யாருமே நானாக ஒரு சப்ஜெக்ட் ரெடி பண்ணி பேசணும்னு என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு எவ்வளவோ ஆழமான சத்தியங்கள் முதற்கொண்டு சாதாரண அடிப்படை சத்தியங்கள் வரைக்கும் கூட எந்த ஒரு டாபிக் நம்ம எடுத்தோம்னா கூட, இந்த ரசலுடைய சப்ஜெக்ட் எல்லாம் யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா, பேசவும் முடியாது, லிங்க் பண்ணவும் முடியாது. அப்போ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒரு வரம், அது ரசலுக்கே இருக்குது என்று நம்ம பார்க்கிறோம். இன்னும் பர்டிகுலரா சொல்ல போனா, இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கும் போது, ஏன்னா ஒரு மாபெரும் வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த மாபெரும் ஒரு வாக்கு தத்தம், அது பிரதர் ரசல் மூலமாக எப்படி நமக்கு இருக்குதுன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொடுத்திருக்கிறார். ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி இல்லைனா நம்ம இந்த ஒரு சத்தியத்தில் நிலை நிற்க முடியாது. அப்ப அதுல நம்ம பார்க்கும்போது அவருடைய சத்தியங்கள், கர்த்தருடைய சத்தியங்கள் எல்லாம் வித் ரசல் சிஸ்டமேட்டிக்கா கொடுத்திருக்கிறார். ஒரு ஒரு தலைப்பு, அதை தொடர்ந்து இன்னொரு தலைப்பு, அதை தொடர்ந்து அடுத்த தலைப்பு, இப்படி கண்டினியூஸா படிக்கும் போது தான் அது பேசிக்கலி உங்களுக்கு தெரியும் அந்த 53 கிளாஸ் உடைய மகிமை, அதனுடைய லிங்க், செயின், தொடர்பு, இதெல்லாம் வித் ரசல் உடைய ஒரு மெத்தடு. இல்லைன்னா ஏறத்தாழ 100 ஆண்டுகள் ஆகி கூட புதுமையான ஒரு சத்தியத்தை யாரும் இந்த உலகத்தில் கொண்டு வர முடியல. ஏன்னா அவ்வளவு ஆழமான அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடி கூட ரசல்தில் நாம் எடுத்து படித்து இன்னைக்கு அவருடைய விசுவாசத்தில் அந்த ஒரு பாதையில் நிலநிற்கிறோம் என்பது கூட ஒரு உதாரணம். அவரை மறக்க முடியாது. இன்னும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அவருடைய இந்த சிஸ்டமேட்டிக் ஸ்டடியை படிக்கிறது மட்டுமல்ல, சத்தியத்தை தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, மாறாக அதன்படி நடக்கவும், இன்னும் அதை அநேகருக்கு போய் ஸ்ப்ரெட் பண்றது, அதை சொல்றது, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில பயன்படுத்துறது, இவைகள் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கிற முன்னேறி கொண்டிருக்கிற எல்லா தீமைக்கு விரோதமாக சத்தியத்தினால் மட்டுமே நாம் இவைகளை செய்ய முடியும் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அதுதான் இங்க சொன்னார், உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். அப்ப இந்த ஒரு கொட்டேஷன்ஸ் மைண்ட்ல வச்சு வித் ரசல் அநேக விதமான, அதாவது அவர் டச் பண்ணாத சப்ஜெக்ட்ஸே இல்லை. ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவனுடைய தெய்வீக திட்டம் எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த காலத்தில் அவருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கிற சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிற தவறான கொள்கைகளுக்கும் உபதேசங்களுக்கும் எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள் என்பது ரொம்ப உறுதியா இருக்கு. அப்ப அப்படி பார்க்கும்போது வித் ரசல் ஏன் அப்படின்னா ஃபண்டமெண்டலாவே நாம் அந்த அடிப்படையிலேயே நம்ம வந்து அந்த சத்தியத்துக்குள்ளாக கட்டப்பட்டிருக்கு. அஸ்திபாரம் நம்மளுக்கு சரியாக இருக்கும் போது அதை அசைக்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு விசுவாசம், ஏன்னா பைபிள்ல ஒரு தனி டாபிக் இருக்குது விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறோம், ஜெயம் என்றெல்லாம் நம்ம படிக்கும் போது அந்த விசுவாசம் அது ரசல் இந்த காலத்துக்கே உரிய கிறிஸ்தவர்களுக்கு அவர் வச்சுட்டு வைத்து போன ஒரு மாபெரும் ஒரு வழிமுறை என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளை நெக்ஸ்ட் நம்ம அடுத்ததாக பார்க்கும்போது இந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை அவரை தவிர வேற உலகத்தில் இந்த காலத்தில் கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னத்தினால அவர் கொடுத்த சத்தியத்துக்கு ஈடாக இன்னைக்கு வரைக்கும் வேற யாருனாலையும் அது கொடுக்க முடியல. அதனால அந்த ஒரு சத்தியத்துக்கு என்ன ஒரு டாபிக்கே கொடுக்கறாங்கன்னா த மீட் இன் டியூ சீசன், காலத்துக்கே உரிதான சத்தியம் என்கிற பேரு அது ரசலுடைய டாபிக்ல இருக்குது நம்ம பார்க்கிறோம். சோ இப்படி இருக்கும்போது இந்த ஒரு சப்ஜெக்ட்ல தானியல் எப்படி வித ரசலுக்கு ஒரு நிழலாக இருக்கிறார், அப்ப கொஞ்சம் கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். தானியல் பத்தி, அதாவது இந்த ஆன்டி டிபிக்கல் தானியலை பத்தி நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பு நிழலான தானியல் பத்தி சில விஷயங்களை தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அதை யாரு கூட கம்பேர் பண்ணலன்னா வித் ரசல் கூட கம்பேர் பண்ணும் போது அங்க நடந்த அனைத்து காரியங்களும் வித் ரசலுடைய வாழ்க்கையில அங்க கம்பேர் ஆயே வந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப எப்படி என்று நம்ம பார்க்கும்போது முதலாவது தானியல் பத்தி நம்ம படிக்கிறோம். அதுல அவர் வந்து, அதாவது முதலாம் அதிகாரத்தில் அவருடைய அழைப்பு மற்றும் தானியலுடைய அழைப்பு மற்றும் அவர் எப்படி தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து அந்த மாபெரும் வல்லரசுகளுக்கு முன்பாக அந்த காலத்தில் தேவனை மகிமைப்படுத்தினார், ஊழியம் செய்தார் என்கிற விஷயங்கள் எல்லாம் அந்த முதலாவது அதிகாரத்தில் இருக்குது. அப்ப அப்படி இந்த ஒரு சப்ஜெக்ட வந்து நம்ம ஏன் பேசுறோம், பேசும்போது சில சகோதரர்கள் கூட ஒரு மாதிரி தோணலாம், ஏன்னா இவர் ரசலுடைய ஒரு ஃபாலோவரா, அல்லது அவருடைய ஸ்பிரிட்ல வர்ஷிப் பண்றாரா? அப்படி இல்லை. இது வந்து எந்த அடிப்படையில் பிரதர் ரசல் தானியலுடைய ஆன்டி டைப்பா இருக்கிறாரு அப்படிங்கறது ரொம்ப முக்கியம். அப்ப இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் பேசுறது கூட ஒரு ஏஞ்சல் வர்ஷிப் இல்ல, அவரை ஏதோ மகிமைப்படுத்துவது போல இல்ல, மாறாக ஒரு அப்ரிசியேஷன், அவர் செய்த மாபெரும் உண்மையான ஊழியத்தினுடைய ஒரு அப்ரிசியேஷன். இப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்ம வேலை செய்யற இடங்கள்லயோ அல்லது ஒரு பொதுவான இடத்திலேயோ ஒரு நல்லது நம்ம செய்து வரும்போது ஜனங்களுக்கு அது எல்லாருடைய மனசுல வரும்போது கண்டிப்பா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம செஞ்ச வேலையா ஒரு மதிப்பு மற்றும் ஒரு மரியாதை நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது போல ரசலை வந்து நம்ம தொழுது கொள்றது இல்ல, மாறாக அவர் செய்த இந்த மாபெரும் ஊழியத்தினுடைய அந்த வேலை ஒவ்வொரு சகோதரர்கள் மேல, அவருடைய சத்தியத்தை வாஞ்சையோடு படிக்கிற சகோதரர்கள் மேல அவர் எந்த அளவுக்கு வச்சிருக்கிற அன்பு, அது மட்டும் இல்ல தேவனுடைய மக்கள் மேல அவர் வச்சிருந்த அன்பு, எல்லாவற்றுக்கு மேலாக அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை அவர் எப்படி உண்மையாக செய்து முடிச்சார், அப்ப அது செய்து அதையும் நம்ம பார்க்கும்போது தான் அவருக்கு சில கணம் கொடுக்க வேண்டியது இருக்குது நம்ம பார்க்கணும். அப்போ ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த ஒரு விசுவாசத்துல சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு ரசல் ஒரு மாபெரும் ஒரு முன்னோடியாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நம்ம தானியலுடைய விஷயங்களை எடுத்து அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை இந்த ரசலுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா கிளியரா புரியுது. பாருங்க, தானியல் முதலாம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம்.
யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட மூன்றாம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான்.
இரண்டாவது வசனம் அப்படியே வாசிக்கலாம்.
அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோயிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான்.
மூணாவது வசனம் படிச்சிடலாம்.
அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும்.
அப்போ சகோதர சகோதரி இவங்களுக்கு இதுதான் தானியலுடைய ஒரு அழைப்பு. அதாவது யோயாக்கீம் உடைய அந்த நாட்கள்ல அங்க அந்த ராஜா பாபிலோனிய ராஜா அவர் அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள முக்கியமான ராஜகுலத்தார்ல பிறக்கக்கூடிய மற்றும் கல்வியில வல்லுநர்களா இருக்கக்கூடிய வாலிபர்களை நீ வந்து புடிச்சிட்டு வரணும்னு சொல்லி அந்த ஆஸ்பனஸ் என்கிற தன்னுடைய பிரதான தலைவனுக்கு அவன் கட்டளையிட்டு இப்படியாக அதுல ஒரு நான்கு வாலிபர்கள் வந்து இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். அதுல முதலாவது தானியல், அதை தொடர்ந்து அவருக்கு இருந்த அவர் கூட இருந்த மூன்று எபிரேயர்கள், அது நம்ம அவங்களுடைய பேர் நம்ம பார்க்கும்போது அனனியா மிஷாயல் அசரியா. அப்போ இது பிசி 606 யோயாக்கீமுடைய நாட்கள்ல யூதா தேசத்து ராஜாவினுடைய காலத்தில் இது நடந்தது நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது தானியலுடைய வயசு 12 பன்னெண்டு வயசுல இந்த மாபெரும் வேலைக்கு அவர் அழைக்கப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் அவருக்கு பேர் கூட அவங்க மாத்தினாங்க. ஏன்னா இஸ்ரேல் தேசம் அதுக்கப்புறம் பாபிலோனு கிட்ட சிறைப்பட்டு போகும்போது அந்த அவங்களுக்கு என்ன பேர் வச்சாங்க என்று நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அதுல பாக்குறோம் தானியலுக்கு அந்த நான்கு வாலிபருக்கு பேர் மாத்தி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா தானியலுக்கு வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா கல்தேயருடைய பாஷையில பெல்தேஷாத்சார் என்று பேர் வச்சாங்க. அப்புறம் அதை தொடர்ந்து அவர் கூட இருந்த மூன்று பேர் அனனியா, அனனியாக்கு சாத்ராக் என்ற பேர் வச்சாங்க. மிசாயலுங்கிற அந்த பேருக்கு மீஷாக் என்று பெயர் வச்சாங்க. அப்புறம் அசரியா என்பதற்கு ஆபேத்நேகோ என்று பெயர் வச்சாங்க. சரி, ஏன் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா இது கூட ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. சரி, அப்படி இருக்கும்போது இப்போ ஏன் இந்த கல்தேயர் வந்து அல்லது இந்த பாபிலோனியர் வந்து பேர் ஏற்கனவே இவங்களுக்கு பேர் இருக்குது, ஆனாலும் இவங்களுக்கு ஏன் பேர் மாத்தணும் அப்படின்னா அவங்களுடைய சட்டத்தில் ஒரு பகுதி என்ன இருக்குதுன்னா ஒரு சிறைப்பட்ட நாட்டிலிருந்து ஒருத்தரை பிடிச்சிட்டு வரும்போது அவருடைய பேரு மற்றும் அவருடைய ஊரு அந்த ஐடென்டிட்டி எல்லாம் அவங்க என்ன பண்ணணும்னா மாத்தணும். அப்போ யாருக்கு அவர் அடிமையோ அந்த அடிமைக்கு ஒரு பேர் வச்சு ஒரு ஐடென்டிட்டி கார்டு கொடுக்கறது போல அங்கே இருக்கும். அப்ப அவங்க எல்லாருமே இந்த ஒரு கண்ட்ரோல்ல, யாரு கேப்டிவ் பண்றாங்களோ சிறைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோல்ல அவங்க வருவதற்கு இப்படி பேர் மாற்றம் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அப்படி அந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு கல்ச்சர் இருந்துச்சு, கிழக்கத்திய நாடுகள்ல அப்படி ஒரு முறை வந்து இருந்ததாக நம்ம பாக்குறோம். அப்போ ஏன் இது பண்றாங்க? இன்னொரு முக்கியமான பாயிண்ட்னா ஒருத்தருடைய பேரை அவங்க மாத்தும் போது அந்த அந்த நபருடைய வாழ்க்கை முறைய கம்ப்ளீட்டாக மாறும், மற்றும் அவருக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் கூட மாறும். மாறி இப்ப யாருக்கு அடிமையா இருக்கிறாங்களோ அவங்களுடைய அண்டர்ல அவங்க வருவதற்கு இப்போ அந்த ஒரு காரணத்தின் நிமித்தம் தான் அங்க பேர்களை மாத்துறாங்க. அப்படி மாத்தும் போது ஏற்கனவே நம்ம பார்க்கிறோம் பைபிள்ல எந்த ஒரு பேருமே சாதாரணமா வர்றதில்ல. ஏன்னா அதனால்தான் அதுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா பிப்ளிக்கல் நேம். ஏன்னாக்கா பைபிள்ல வரக்கூடிய பேர்களுக்கு எல்லாம் ஒரு அர்த்தம் கூட இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்க்கும்போது தானியேல் என்பதற்கு காட் இஸ் மை ஜட்ஜ், தேவனே எனக்கு நியாயாதிபதி. அனனியாவை பற்றி நம்ம பார்க்கும்போது தேவன் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், God is gracious. மிசாயல் என்ற அந்த பேருக்கு தேவன் போல இருக்கிறார். அதே போல அசரியா என்பதற்கு தேவன் நமக்கு உதவியாய் இருக்கிறார் என்கிற ஒரு விஷயம். இப்ப இதெல்லாம் ஒரிஜினல் நேம், இது அவங்களுடைய யூதர்களினுடைய வழக்கத்தின்படி வைத்த பெயர்கள். அப்ப இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஐடென்டிட்டி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆனா இவர்கள் சிறைப்பட்டு போகும்போது இந்த ஐடென்டிட்டி கண்டிப்பாக என்னாகும்? மாறும். அவங்க பேரு அவங்க பேர்ல இருக்கிற, ஏன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய சப்ஜெக்ட் கூட எப்படி இருக்குதுன்னா ஒரு பேரு அல்லது அந்த நபருடைய பேரு அல்லது நபருடைய வாழ்க்கை இப்படி நம்ம பாக்குறோம். அதுல எல்லாமே சத்தி இருக்குது நம்ம பார்க்கறோம். அப்ப இவங்க வச்சிருக்கிற பேர்ல பின்னாடி இருக்கிற அர்த்தம் அதன்படி அவங்க வாழ்ந்து கூட இருக்கிறது நம்ம பார்க்கறோம். அப்ப டோட்டலா இவங்களை பிடிச்சிட்டு வந்து பேரையே மாத்தும் போது அவங்களுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன ஆகுதுன்னா டோட்டலா மாறுது நம்ம பார்க்கணும். சரி, எப்படி இருந்தாலும் அவர்களுடைய பேர் கூட ஒரு பேர் தான். அது சாத்ராக்கா இருந்தாலும் சரி, மேஷாக்கா இருந்தாலும் சரி, ஆபேத்நேகோவா இருந்தாலும் சரி. சரி, இப்படி இருக்கும்போது நம்ம இந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம வந்து பார்க்கும்போது எந்த சூழ்நிலையில நம்ம வசனங்கள் படிச்சாலும் என்னதான் பேர் மாத்துறதுனால ஒரு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற சிந்தையை மாத்த முடியுமா? வாய்ப்பே இல்லை. அப்போ பேர் மாத்துறதுனால ஆனாலும் சரி, ஊர் மாத்துறதா இருந்தாலும் சரி, அப்படி செய்யறதுனால தங்களுடைய மனசுல எதை நிர்ணயித்து வச்சிருக்கிறாங்களோ அதை மாற்ற முடியாது என்கிற விஷயத்தை வேதாகமம் நம்மளுக்கு அநேக வசனங்கள்ல சொல்றத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ்ல ரொம்ப அருமையா இருக்குது அந்த வார்த்தைகள், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது சேஞ்சிங் தேர் மைண்ட்ஸ் பை நோ மீன்ஸ், அப்படித்தான் அந்த வார்த்தைகள் வருது. சேஞ்சிங் தேர் நேம்ஸ் பை நோ மீன்ஸ் சேஞ்ச் தேர் ஹார்ட்ஸ் அப்படி சொல்றாரு. அதனால ஒரு பேர் மாற்றுறதுனாலயோ அதனுடைய அர்த்தத்தை மாற்றுறதுனாலயோ ஊர் விட்டு ஊர் மாறி வர்றதுனாலயோ உண்மையான தேவனுடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது என்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க புரிந்து கொள்ளலாம். அது போல தானியேல் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு மாற்றப்படுகிறார். அதே போல அவருடைய பேர் கூட தானியேலுங்கிற பேர் இப்ப என்ன ஆயிட்டு இருக்குது, மாறிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஆனா எந்த ஒரு சூழ்நிலையில மாறினாலும் தேவனுடைய மனுஷன் என்ன பண்ண மாட்டான், மாற மாட்டான். அது என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அப்படிங்கறது ஒரு பாடம். ஏன்னா இதுல எல்லாம் நம்மளுக்கு லெசன் இருக்குது. நிழல் இருக்குது, பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குள்ள நம்மளுக்கு என்ன பாடம் இருக்கு, அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட் பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அடுத்தபடியா நம்ம வரும்போது தானியேல் இப்படியாக அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ராஜ குலத்தாரில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கல்தேயருடைய பாஷையில எழுதுவதற்கும் பேசுகிறதுக்கும் அவருக்கு அநேக வாய்ப்புகள் கிடைச்சது. மற்றும் அவர் அந்த நாலு பேருக்கு மாத்திரம் தனியா ஒரு மாஸ்டர் வச்சு அங்க இந்த லாங்குவேஜ் கத்துக் கொடுக்கறதெல்லாம் கூட நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி பார்க்கும் போது தானியேல் இந்த வாய்ப்பை அருமையாக பயன்படுத்தி இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மேலான நிலைமைக்கு தேவன் கொடுத்த அந்த ஞானத்தை பயன்படுத்தி அதே நேரத்தில் அவருக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை, தகுந்த வாய்ப்பை சரியான நேரத்தில் பயன்படுத்தி இப்போ மேல வரும்போது, அதாவது மற்ற ஜனங்களுக்கு மேலாக அவர் வருவதை நம்ம அங்க பாக்குறோம். அதுல முக்கியமாக அவர் வந்து தானியேல் மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல கூட அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததை நம்ம பாக்குறோம். இது எப்படி உறுதிப்படுத்தலாம் அப்படின்னா, அந்த ராஜாக்கள் இவங்களுக்கு வந்து 3 வருஷம் டைம் கொடுத்து இவங்க இந்த 3 வருஷத்துல கல்தேயருடைய பாஷையில் அவங்க பேசணும், எழுதணும் மற்றும் அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யணும். அந்த ராஜாவினுடைய அரண்மனையில வந்து வேலைகள் செய்யணும். அப்போ அதுக்கு இவங்க 3 வருஷத்துல ரெடி ஆகணும். அப்ப இவங்களை வெளியில விட்டாக்க இவங்க சரியா படிக்க மாட்டாங்கன்னு சொல்லி ராஜாவுடைய கொழு மண்டபத்திலேயே ஆள் வச்சு இவங்களுக்கு சொல்லி கொடுக்கற நம்ம பாக்குற. அப்படி இருக்கும்போது சாப்பாடு ஒவ்வொரு நாளைக்கும் ராஜா என்ன சாப்பிடுறாரோ அவருடைய அரண்மனையிலிருந்தே அங்க சாப்பாடு வர்றதை நம்ம பாக்கோம். ஆனா தானியேலுடைய விஷயத்துல நம்ம பாக்குறோம், அவர் அந்த விதமாக அந்த சாப்பாட்டை, அதாவது ராஜாக்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை அவர் என்ன பண்ணலன்னா அதை சாப்பிடல, மாறாக அது வேண்டாம்னு சொல்லிட்டு மரக்கறி போன்ற அதாவது தானியங்கள் நிறைந்த உணவை எங்களுக்கு நீங்க கொடுங்க என்று ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கறத நம்ம பார்க்கணும். ஏன் இப்படி எல்லாம் செஞ்சிட்டாரு என்று நம்ம இங்க பார்க்கும்போது, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவர் அந்த காரியங்களை செய்தார். எனக்கு ராஜாவுடைய ஆகாரம் பார்த்தீங்கன்னா அது வந்து அன்கிளீன் ஃபுட்ஸ், எப்படின்னா நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படாத மிருகங்களை எல்லாம் அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு பயன்படுத்தி இருப்பாங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு சாப்பாடு மற்றும் உடுத்துற துணியிலிருந்து பேசுகிற எல்லா விஷயங்களுக்கும் நியாயப்பிரமாணம் இருக்கும்போது விளையக்கூடிய விதைகள்ல கூட வந்து அவங்க இதுதான் சாப்பிடணுங்கிறது கூட அங்க வந்து ரூல்ஸ் இருந்தது நம்ம பார்க்கணும். அப்போ தானியேல் இதையெல்லாம் வந்து அங்க மோசேனுடைய பிரமாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அவர் அந்த மாதிரி சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம். ஆனா நல்லா யோசித்து பாருங்க, இது வரைக்கும் தானியேல் அந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டுருப்பாங்களா? தானியேலும் கூட இருந்தவங்களும் நினைச்சு பார்த்தா கண்டிப்பா அப்படி சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, சாதாரண ஒரு சாப்பாடு தான் இருக்கும். ஆனா ஒரு ராஜா அரண்மனையிலிருந்து வரகிற சாப்பாடு நம்ம சாப்பிட்டதே இருந்திருக்க மாட்டோம். ஆனா அந்த ஒரு சூழ்நிலையில கூட இதெல்லாம் பாடம் இருக்கு, அந்த ஒரு சூழ்நிலையில கூட அவர் வேண்டான்னு சொல்றார். அப்ப அந்த இடத்துல அவருக்கு மோசேயினுடைய பிரமாணத்தின் மேல, நியாயப்பிரமாணத்தின் மேல இருந்த அந்த ஒரு அறிவு மற்றும் அந்த பயபக்தி, தேவனுக்கு பயபக்தியோட இருந்த விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமா இருக்குது நம்ம பார்க்கறோம். அது மட்டுமில்ல, அதெல்லாம் தொடர்ச்சியாக நம்ம ஆன்டி டைப்ல வரும்போது அதனுடைய விளக்கங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த தானியேலுடைய விஷயத்துல பார்க்கும்போது அவர் கூட ஒரு ராஜ குலத்திலிருந்து வந்துகிறார்னா ஏற்கனவே அவருடைய பெற்றோர் கண்டிப்பா அந்த சத்தியத்துல தான் அவர் வழி நடத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா தேவனுக்காக அவ்வளவு பெரிய வைராக்கியம் அவர் வைக்க வேண்டிய அவசியம் இல்ல, வந்திருக்காது என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது இப்போ தானியேல் இவ்விதமாக அவர் வளர்ந்து அநேக விஷயங்கள் அவர் வளர்ந்து வரும்போது இப்ப என்ன ஒரு சூழ்நிலையில பெரிய மனிதனாக வருகிறார் என்று பார்க்கும்போது ஒரு நோபல் மேன். அப்ப நம்ம பாக்குற இன்னைக்கு உலகத்துல கூட அநேகருக்கு என்ன கொடுக்கறாங்க, பரிசு, நோபல் பரிசு. அது போல இவருடைய உள்ளத்துல நம்ம பாக்குறோம் ரொம்ப யதார்த்தமான ஒரு நல்ல ஒரு மனிதர், மற்றும் அவர்கிட்ட இருந்த ஒரு கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்ட்லி, அதாவது ஒரு சிநேகிக்கிற ஒரு மனசு, மற்றும் எல்லாரும் சர்வசாதாரணமாக தானியேலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது ஒரு அக்ரியபிள், அதுதான் அங்க சொல்றாரு, ஒரு அக்ரியபிள், மற்றும் எல்லா விதத்திலும் அவருக்குள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவருடைய கேரக்டர் இருந்தது நம்ம பார்க்கணும். ஏன்னா இங்க நீங்க தானியேல் பத்தி தெரிஞ்சிட்டா இப்ப யாரு கம்பேர் பண்ண போறோம் யூதரசலுக்கு? அப்ப இவர்கிட்ட என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குதோ அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் யாருக்கு வரப்போகுது இப்போ? அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். சரி, அப்படி வரும்போது இப்போ குணநலன்கள்ல இப்படிப்பட்டவரா இருந்தா மட்டும் பத்தல, மறுபடியும் அந்த விசுவாசம், அவருடைய வைராக்கியம் எல்லாமே மேலும் அவரை என்ன பண்ணுச்சுன்னா ஒரு மாடரேட்டராக, ஒரு மாடரேட், அதாவது நடுநிலை, எந்த ஒரு விஷயத்தையும் அவர் வந்து சுயநலத்துல செய்யாம நடுநிலையில செய்யக்கூடிய ஒரு விஷயம், அது பேச்சிலேயானாலும் சரி செயல்பாட்டிலேயானாலும் சரி, மற்றும் கன்சிடரேட் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா ஒரு பரிவு, மற்றவர்களுக்கு மேல அவர் ஒரு பரிவாய் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் எந்த லெவலுக்கு அவரை உயர்த்துச்சு தானியேல் என்றால், தேவனுடைய மவுத் பீஸ். அப்ப பார்க்கிறோம் தேவனுடைய ஒரு வார்த்தையை வார்த்தையாக பிரதிபலிக்கிறதுக்கு தானியேலை உயர்த்தியது அந்த நல்ல குணங்கள். அப்ப இதனுடைய விஷயங்கள் எல்லாம் இப்ப நம்ம யாருக்கு எடுத்து நம்ம பார்க்கலாம் என்று நம்ம படிக்கும் போது, அதாவது இந்த ஒரு தானியேல் இப்ப ரசலுக்கு வந்து ஒரு அடையாளமா இருக்கு. இப்போ நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இப்ப இவ்வளவு சத்தியங்களை படிச்சு ஒரு அளவுக்கு நம்ம சத்தியத்துல நின்று, அதாவது ஆழமான சத்தியம், பேசிக் ஸ்டடிஸ், ப்ராஃபெட்டிக் ஸ்டடிஸ், டிஸ்பென்சேஷனல் ஸ்டடிஸ், இப்படி அநேக விஷயங்கள் நம்ம எடுத்து படிக்கும் போது நம்மளுக்கு இப்ப உணர்ந்து கொள்ள முடியுது ஒரு நிழல், ஒரு நிஜம் நம்மளுக்கு இப்ப ஓகே. எல்லாம் எங்கிருந்து நம்ம சப்ஜெக்ட் எடுக்கிறோம், ரசலுடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து. அப்படின்னா இந்த தானியேலை பற்றி எழுதும் போது ரசலுக்கு தெரியுமா தெரியாதா ஒரு நிழல் பொருள் பத்தி தெரியுமா தெரியாதுங்களா? தெரியும், தெரிஞ்சது. இந்த தானியேல் தான், தானியேல் யாரை இப்ப ரெப்ரசன்ட் பண்றாரு, தன்னையவே ரெப்ரசன்ட் பண்றாருங்கிற விஷயத்தை ரசலுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிட்டு அவர் வெளியில சொல்லவே இல்லை. ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் நம்ம ஆதியாகமத்திலிருந்து படிக்கும் போது எங்கேயுமே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் போது ஊழியத்தில் தேர்ந்தெடுக்கும் போது தங்களை என்ன பண்றதே இல்லை, மேன்மை பாராட்டுறதே இல்லை, மூன்றாவது மனுஷர் தேர்ட் பர்சன் சிங்குலர்ல தான் பேசுவாங்க. உதாரணமா அப்போஸ்தலனாகிய பவுல் கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, 2 கொரிந்தியர் 12 நம்ம பார்க்கிறோம், மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது மட்டும் இல்ல, யோவான்ல அந்த சுவிசேஷத்தில் நம்ம பாக்குறோம் கடைசியா பேதுரு யோவான் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க. யோவான் இயேசுவுடைய நெஞ்சு மேலேயே படுத்துட்டு இருந்தவர், ஆனா அந்த சுவிசேஷத்தை எழுதும் போது அவர் எப்படி எழுதுறாரு, இயேசுவுக்கு ரொம்ப அன்பா இருந்தவன். தன் நான் தான் அதுன்னு அப்படி எழுதல, மாறாக ஒரு தேர்ட் பர்சன் சிங்கிள் எழுதுறார். இப்படித்தான் தேவனுடைய மனிதர்கள் எல்லாருமே தங்களை எந்த ஒரு தேவன் தங்களை பயன்படுத்தும் போது தாங்கள் எந்த ஒரு சூழ்நிலை மேன்மை பாராட்டவே இல்லை. மிஸ்டர் ரசல் கூட இந்த ஒரு சப்ஜெக்ட் அவர் எடுக்கும் போது அந்த சப்ஜெக்டே இவரை பத்தி தான் இருக்குதுன்னு அவருக்கு என்ன நல்லாவே தெரியும், தெரிஞ்சது. ஆனா அது என்ன பண்ணல, மேன்மை பாராட்டல. நிறைய ஆச்சரியமான கேரக்டர்ஸ் நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு. அப்படி பார்க்கும் போது, அதாவது ரசல் இந்த தானியலை பற்றி சில அந்த சத்தியங்களை அவர் எடுத்து பேசும்போது ரெஃபர் பண்ணும்போது, இந்த தானியல் இவருக்கே ஒரு அடையாளமா இருக்கிறாருங்கிறத ஒரு ரெண்டு முக்கியமான பெயிண்டிங்ஸ்ல அவர் எழுதி வச்சிட்டார். ஆனா அந்த பெயிண்டிங்ஸ் என்ன பண்ணார்னா யாருக்கும் காமிக்கவே இல்லை. ஆச்சரியமா இருக்குங்களா? ஆச்சரியம் தான், ஆனா உண்மை. அப்போ ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒன்னு அவருடைய போட்டோ டிராமா, அந்த போட்டோ டிராமா ஆஃப் கிரியேஷன், அதுல அந்த புக் அவர் எழுதிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சு ரெண்டு பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டாரு. ஆனா அந்த போட்டோ டிராமாவில் அவரு சேர்க்கவே இல்லை, மாறாக அது தனியா ஒரு கட்டிங் போட்டு வச்சிட்டார். அப்ப அதுல ரொம்ப முக்கியமானது, நீங்க இந்த படம் இருக்கும் நினைக்கிற, அதாவது ஒன்று அந்த நேபுகாத்நேச்சாருடைய மகனுடைய காலத்துல அவர் வந்து ஒரு மாபெரும் ஒரு ஃபீஸ்ட், ஒரு என்ன சொல்றது விருந்து, அது விருந்தில் இருக்கும் போது அங்க என்ன நடந்துச்சு, ஒரு கையினுடைய விரல்கள் வந்து என்ன பண்ணுச்சு, எழுத்துக்களை எழுதுனத நம்ம அங்க பாக்குறோம். அதுல அந்த ஒரு விஷயம் மிஸ்டர் ரசலுக்கு ஒரு அடையாளமா இருக்குது. அந்த ஒரு கட்டிங்க அவர் தனியா வச்சிருக்கிறார். இன்னொரு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, தானியல் சிங்க கபில கொண்டு போய் போடும்போது அந்த விஷயம் இப்ப யாருக்கு அடையாளமா இருக்குதுங்கிற விஷயம் புரிஞ்சுன்னா மிஸ்டர் ரசலுக்கு அது இருக்குதுங்களா? தானியல் அந்த இல்ல, மிஸ்டர் ரசல் வந்து கூட இருக்கிறது போல, அது நீங்க படத்துல பாருங்க, ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருக்குது. தானியல வந்து சிங்க கபிக்குள்ள போட்டு அங்க இருந்தது போல அருமையான ஒரு படம். இது நான் வரையில, வேற யாரும் வரையில, மிஸ்டர் ரசலே வரைஞ்ச படம். ரொம்ப வருடமாக நான் அநேக சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தேடும் போது இதை பார்ப்பேன், ஆனா இப்படி ஒரு விஷயம் இதுல இருக்குதுங்கிறது எனக்கு புரியல. ஆனா இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போதுதான் புரிஞ்சது, இந்த சிங்க கூட்டத்தின் மத்தியில மிஸ்டர் ரசல் அங்க இருக்கிறது என்ன குறிக்குது. அதுதான் ஆன்டி டிபிக்கல் டேனியல். மற்றும் அந்த செவுத்துல எழுதப்பட்ட அந்த விரல்ல எழுதப்பட்ட எழுத்துக்கள், அது ரெண்டுமே ரசல் அவரே தன்னை இந்த மாதிரி படம் போட்டு வச்சுட்டு ஆனா பப்ளிசிட்டி பண்ணல. ஆனா இன்னைக்கு நம்ம அதை படிக்க வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியாம கூட இருக்க கூடாது, ஆனா அநேக பாடங்கள் அதுல இருக்கிறது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இப்படி வரும் போது இப்ப நீங்க தானியல் உடைய வாழ்க்கை மற்றும் ரசல் உடைய வாழ்க்கை, இப்ப நீங்க ஏதாவது சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்குதுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு நீங்க தாராளமா சொல்லலாம். ஏன்னா ரசல் ஏதோ ஒரு வசனத்துல மட்டும் ஒரு நிழல் ஒரு நிஜமாக வர்றதில்ல, அநேக வசனங்கள் இருக்குது. நம்ம இன்னைக்கு இதுதான் ரெஃபரன்ஸ் எடுக்கிறோம். அதனால மிஸ்டர் ரசல் இல்ல அப்படின்னு யாராவது சொல்றதுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா சொல்லலாம். ஆனா தானியல் இந்த மிஸ்டர் ரசலுக்கு ஒரு அடையாளமா இருக்கிறார். அந்த தானியல் மற்றும் ஆன்டி டிபிக்கல் டானியல் மிஸ்டர் ரசல் கூட இப்போ அதுல நம்மளுக்கு ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளுக்கு ஒரு பாடம் வச்சிருக்கிறாங்க. அப்ப அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய சப்ஜெக்ட். அதனால தான் நம்ம ரெண்டு பேர்தான் படிக்கிறோம். படிச்சுட்டு அதுல இருந்து நம்மளுக்கு என்ன பாடம் வச்சிருக்கோம். ஏன்னா நாம் எப்படி இருக்கிறோம்னா, ஆக்சுவலா ஆன்டி டிபிக்கல் டானியல் யாருன்னா நம்ம தான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா. அதனால இன்னைக்கு சமயம் கூட குறைவா இருக்கிறதுனால நம்ம மனமுடன் அந்த பாயிண்ட்ஸ்களை மட்டும் நம்ம பார்க்கல. அதாவது ரெண்டு விஷயங்கள், ஒன்னு அந்த பெல்சாசார் உடைய நாட்கள்ல விருந்து செய்யும் போது அங்கே அவனுடைய மனைவி மற்றும் மறுமனையாட்டைகளை கூப்பிட்டு 1000 தலைவர்களை முன்னாடி நிக்க வச்சு, அதாவது தேவன் அந்த ஆலயத்தில் இருந்த அந்த பொன்னு மற்றும் வெள்ளியில் இருக்கிற செய்யப்பட்ட அந்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் பத்திரப்படுத்தி வைக்க சொல்லும் போது அதை இவன் சிறை பிடிச்சிட்டு வந்து இந்த விருந்தில் அவன் பயன்படுத்துகிறதில் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அங்க அந்த செவத்துல அந்த எழுத்துக்கள் வருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த எழுத்துக்கள் அதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அப்புறம் அதை என்ன நல்லா குறிக்கிறது நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது தானியேல் அந்த சிங்க கபியில இருந்த ஒரு விஷயம், அது இப்போ ரசல்ல என்ன பண்ணிருக்கிறாருன்னா இந்த ஒரு வடிவத்துல, அதாவது ஒரு நிழல் பொருளாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இந்த தானியலுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களை நீங்க அப்படியே இப்போ விதரசலுடைய வாழ்க்கையில கம்பேர் பண்ணி பார்க்கும் போது, இப்ப நீங்க 1 அதிகாரத்துல இப்ப இந்த ஆணை யார் கொடுக்கறாங்க? நேபுகாத் நேச்சார் கொடுக்கிறார் இல்லைங்களா. தானியல் 1 அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இப்போ இஸ்ரேலில் இருக்கிற சில முக்கியமான வாலிபர்களை நீ பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி நேபுகாத் நேச்சார் கொடுக்கிறார். இது நிழல். தானியல் ஒரு நிழல்னா நேபுகாத் நேச்சார் கூட ஒரு நிழல். அப்ப யாருகிட்ட இந்த விஷயத்தை சொல்றாருன்னா அப்புனேஸ் அப்படிங்கிற அவனுடைய தலைவர்கள் பிரதானியா இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு. அப்ப நேபுகாத் நேச்சார் தானியல் ஒரு நிழலா இருக்கும்போது அந்த ஆப்புனேஸ் கூட யார் இருக்கிறாரு? ஒரு நிழலா இருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன? அப்ப அங்க இருக்கிற தானியல் கூட ஒரு நிழல்னா அது யாரை குறிக்குது? இதெல்லாம் நம்ம பாடத்துல பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த நேபுகாத் நேச்சார் யாரைய குறிக்கிறாங்கன்னா பெயர் சபையவே குறிக்கிறாரு. ஏன்னா நம்ம சமயம் கம்மியா இருக்கு, நான் எல்லாமே விளக்க முடியாது. அந்த ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டு நான் போறேன். அப்ப அந்த வகையில் இந்த நேபுகாத் நேச்சார் இப்ப யாருக்கு ஒரு நிழலா இருக்கிறாருன்னா நாமினல் சர்ச் பெயர் கிறிஸ்தவ மண்டலத்துக்கு அடையாளமா இருக்குது. இப்போ இவங்க போய் யாருக்கிட்ட சொல்றாங்க? இப்போ இவங்களுடைய பிரதானிகள், அதாவது பெயர் சபையினுடைய பெயர் சபையில இருக்கக்கூடிய சில முக்கியமான நபர்கள், தலைவர்கள் நம்ம சொல்லலாம், அவங்கள இப்ப என்ன பண்றாங்கன்னா நீ போய் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற நல்ல கல்விமான்கள் ராஜ குலத்தார புடிச்சிட்டு நீ என்ன பண்ணும், எங்க நாட்டுக்கு நீ கூட்டிட்டு வரணும், நம்ம நாட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அப்படி பார்க்கும்போது இங்க அந்த நேபுகாத் நேச்சார் பெயர் சபைக்கு அடையாளமா இருக்கிறார். ஆப்னேஸ் அங்க இருக்க கூடிய முக்கியமான தலைவர்கள், அதுல குறிப்பா எஜுகேஷனல் சிஸ்டம் செய்யக்கூடியவர்கள். அப்ப நம்ம பார்க்கிற பெயர் சபைகள்ல இன்னைக்கு அநேக விதமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அப்ப இன்னைக்கு ஏன் அதை விட்டு வெளியில வர்றதில்லை ஜனங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, தியாலஜிக்கல் விஷயங்கள் மற்றும் டீச்சிங் லைன்ல கற்றுக்கொள்ளுகிற எஜுகேஷனல் லைன்ல நீங்க பார்க்கும்போது அதையெல்லாம் மேற்பார்வை செய்கிறவர்களை தான் ஆப்னேஸ் அஸ்பனேஸ் குறிக்கிறார். அப்ப அப்படி பார்க்கும்போது இங்க தானியல் இப்ப யாரை குறிக்கிறார்னா விதர் ரசலிய குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னா அநேக ரசலுடைய காலத்துல அநேக விதமான உபதேசங்கள் இருந்துட்டு இருந்தது நம்ம பார்க்கிறோம் பெயர் சபையில. ஏன்னா அவர் கூட ஒரு காலத்துல எங்கதான் இருந்தாரு? பெயர் சபைக்குள்ள. அப்ப அநேக விஷயங்கள் அவர் கேள்வி வரும்போது தன்னுடைய சபையில போய் கேட்கும் போது அதுக்கு அந்த தலைவர்கள் வந்து அவருக்கு என்ன பண்ணல, சரியான பதில் கொடுக்கல. அப்ப இதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உண்மையான ஒரு மதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும், அது மட்டுமில்ல உண்மையான சத்தியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் எழுந்தது நம்ம பார்க்கிறோம். அப்ப அவரு இருக்கும் போதே அவருடைய காலத்தில் நம்ம வசனம் மூன்றாம் வசனம் நாலாம் வசனத்துல நம்ம படிக்கும் போது இப்ப என்னன்னா, இப்ப அந்த மாதிரி கூட்டிட்டு வரக்கூடிய ஜனங்களை அந்த வாலிபர்களை ராஜா என்ன போடுறாரு, இப்போ அவருடைய சாப்பாடு போடுறாரு. அப்ப நம்ம பாக்குறோம், பெயர் கிறிஸ்தவ அமைப்புல ரசல் இருக்கும் போது அந்த அமைப்பு அவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, அவரையும் அவர் கூட இருந்த சில பேர் பின்னாடி பாக்கலாம், அவங்களெல்லாம் கூட்டு வந்து இப்ப என்ன போடுறாங்க, நீங்க நாங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு தான் நீங்க என்ன பண்ணுவோம். அப்ப வித ரசலுக்கு நீங்க அது அந்த ஆகாரம் உங்களுக்கு நல்லா தெரியும், ஆகாரம் என்பது சாப்பிடுற சாப்பாடு இல்ல, மாறாக ஆவிக்குரிய ஆகாரம். அப்ப சத்தியம், அப்ப நீங்க கொடுக்கற சத்தியங்களை வாங்கி நாங்க வந்து நாங்க உயிரோட இருக்க மாட்டோம், மாறாக எங்களுக்குன்னு தேவன் சில ஆகாரங்களை என்ன பண்ணிருக்கிறாரு, அனுமதி கொடுத்திருக்கிறாரு, நாங்க அதை மட்டும்தான் சாப்பிடுவோம் உங்களுடைய சாப்பாடு. அப்ப ராஜாவினுடைய சாப்பாட்டுல மது இருந்திருக்குது, மற்றும் அந்த நியாயப்பிரமாணத்துல இல்லாத செய்யக்கூடாத சாப்பிடக்கூடாத சில மிருகங்களுடைய மாம்சமும் அங்க இருந்தது. நம்ம பாக்குற உதாரணமா முயல், போர்க், அப்புறம் ஆயிஸ்டர் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து சில மாமிசங்கள் வந்து அங்க இருந்தது. அப்ப இதெல்லாம் ஒவ்வொரு டாக்டரினுக்கு அங்க ஒப்பிட்டு சொல்ற விதரசல். அப்ப அந்த ஒரு பர்டிகுலர் காலத்துல விதரசல மற்றும் அவரை சேர்ந்த அந்த மூன்று எபிரேயர்கள் அவங்களையும் கூட்டு வந்து அவங்களுடைய உபதேசத்தை அவங்க கத்துக்கிட்டு ஜனங்களுக்கு போய் நீங்க சொல்லணுங்கிறது தான் அந்த நேபுகாத்நேச்சாருடைய பிரதான நோக்கம். அந்த நேபுகாத்நேச்சார் இப்ப யாருக்கு அடையாளம்னா பெயர் சபைக்கே அடையாளம். அப்போ இதுல இருக்கிற சத்தியத்தை தான் நீங்க எடுத்து என்ன பண்ணும், போய் ஜனங்களுக்கு சொல்லணும்னு சொல்லும் போது அது முடியாது. வேணா உங்க ஆகாரத்தை நாங்க சாப்பிடுறது இல்ல, எங்க ஆகாரத்தை நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஆகாரம் இருக்கு, நீங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அது மரக்கறி வெஜிடேரியன் நம்ம பாக்குறோம். அப்ப அதுல சில விஷயங்கள் எல்லாம் ஆழமா எழுதியிருக்கிறாரு. அது பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு வகை, அது வந்து தானியங்களுக்கு பார்லி மற்றும் வீட் கோதுமை போல இருக்கிற சில மணிகள் என்று நம்ம பார்க்கறோம். அந்த அதை நீங்க சாப்பிடுங்க, அதை நீங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்க சாப்பிடுறோம். அப்போ இவங்களுடைய சாப்பாட்டை பார்த்து பாத்துக்கிறதுக்காக இவங்களை நல்ல விதமா சாப்பாடு கொடுத்து அவங்களை வளர்க்கறதுக்காக ஒருத்தர் போட்டிருந்தாங்க. அப்ப அவருக்கு எல்லா பொறுப்பும் இருந்துச்சு அந்த ஆரியோக்கு. அப்ப அவரு வந்து இவங்களுக்கு நல்லா சாப்பாடு, அதாவது ஏன் அப்படின்னா இவங்க உடல் அளவுல மனதளவுல நல்ல தைரியமா வரக்கூடிய, ஏன்னா எதிர்காலத்துல இவங்க தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் அந்த அமைப்புக்கு ஒரு பேச்சாளர்களா வரணும் அப்படிங்கறது தான் அங்க ஆர்வம் இருந்துச்சு. ஆனா தானியல் அப்ப என்ன பண்றாருன்னா அப்படி நாங்க செய்யல. அப்ப உடனே அவங்கள மேற்பார்வையிட்ட அந்த மனுஷன் என்ன சொல்றான், அப்படி அப்படி நீங்க சரியா இதை நீங்க சாப்பிடலனா உங்களுக்கு உடல் நலம் கம்மியாயிரும், அப்ப உங்களுக்கு உடல் சரியில்லாம போச்சுன்னா ராஜா எங்களுடைய தலைகளை என்ன பண்ணிடுவாரு, எடுத்துருவாரு. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் இதெல்லாமே நிழல் மற்றும் பொருளா இருக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப தானியல் உடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவர் அன்கிளீன்டு அந்த அனுமதிக்கப்படாத ஆகாரங்களை அவர் சாப்பிடாதது வித ரசல் இந்த கிறிஸ்டனிடத்தில் இருந்த அந்த தவறான கொள்கைகள் மற்றும் உபதேசங்களை அவர் சாப்பிடாததுக்கு அடையாளமா இருந்துச்சு. அதுல குறிப்பா நம்ம பார்க்கும்போது வித ரசல் சத்தியத்தை தேடுகிற நோக்கமே அவருக்கு எப்படி வந்துச்சுன்னா அந்த மாபெரும் உபதேசம் என்னன்னா நன்மை செய்தவர்கள் அங்க, தீமை செய்தவர்கள் அங்க. அப்போ ஒரு ஸ்கேல் தன்னுடைய மனசுல ஒரு மாபெரும் கேள்வி வந்துச்சு என்னன்னா அவர் பெற்றார் பாருங்க அருமையா தேவனுடைய குணங்கள் மேல, அதாவது தேவனுக்கு நாலு குணங்கள் இருக்குது, அன்பு நீதி ஞானம் வல்லமை. அப்போ இந்த இதைத்தான் ஸ்கேல் வச்சு இப்ப தேவன் அன்பா இருக்கிறா அப்படின்னா அப்ப இத்தனை கோடி ஜனங்களை என்ன பண்ணும், நெருப்புல போட்டு சதா காலங்களிலும் வேகடிச்சிட்டு இருப்பாராங்கிற ஒரு கேள்வி அவருக்குள் வந்துச்சு. அது மட்டும் இல்ல ஆத்மா, ஒரு மனிதனுக்குள் ஆத்மா இருக்குது, அது என்ன ஆகுறது இல்ல அழியறது இல்ல, இப்படி போன்ற உபதேசங்கள் எல்லாம் அவர் பார்க்கும் போது. அது மட்டும் இல்ல ரசூல் அவருடைய சின்ன வயசுல இருந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி நரக உபதேசம் அவங்களுடைய சபையில அதிகமா போதிக்கப்பட்டிருக்கும் போது, அவருடைய காலத்துல போதிக்கப்பட்டிருக்கும் போது, அவருடைய வேலை என்னன்னா எப்படியாவது இந்த நரகத்துக்கு போறவங்களை எல்லாம் என்ன பண்ணணும், எப்படியாவது நரகத்துக்கு போகாம அவங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக சில வசனங்களையும் சில என்ன சொல்லனா பிட் நோட்டீஸ் இதெல்லாம் வந்து அந்த சர்ச்சுக்கு போற வழிகள்ல, படிகள்ல, சுவர்கள்ல, ஒவ்வொரு வீட்டுகளுடைய சுவர்கள்ல அவர் வந்து எழுதி போட்டுட்டே இருப்பார். அப்ப அந்த ஜனங்க அந்த வழியா போகும்போது அந்த நரகத்தினுடைய தோற்றத்தை பார்த்து என்ன பண்ணிருவாங்க, பயந்துருவாங்க. அப்போ கண்டிப்பா என்ன செய்ய மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை, பாவம் செய்ய மாட்டாங்க. அப்ப பாவம் செஞ்சு சாகாம இருந்தாங்கன்னா இவங்க கண்டிப்பா நரகத்துக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற சில வேலைகளை பிகினிங் ஸ்டேஜ்ல செஞ்சுட்டு இருந்தார். ஆனா அதே வேலைகளை அவர் வந்து நல்ல விவரம் தெரியும் போது தன்னுடைய பாஸ்டர்ஸ் மற்றும் எல்டர்ஸ் கிட்ட போய் கேட்கும் போது அவங்க சரியான பதில் அவங்களுக்கு தரல. அப்ப என்ன என்ன பதில் சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பைபிள்ல தான் இருக்குது, நரகம்ங்கிறது எங்க இருக்குது, பைபிள்ல தான் இருக்குது, பைபிளுடைய உபதேசம் தான் அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவருக்கு அந்த மனசு ஏற்றுக்கொள்ளவேல, தேவனுடைய குணலட்சணங்களை வச்சு அங்க செக் பண்ணி பார்க்கும்போது தேவன் அன்பா இருந்தா இத்தனை கோடி ஜனங்களை என்ன பண்ண மாட்டாரு, சதா காலங்களிலும் பாதிக்க மாட்டாரு. அப்படி பாதிக்கிறவரா இருந்தா தன்னுடைய சொந்த மகனை என்ன பண்ணிருக்க முடியாது, இந்த உலகத்துக்கு தந்திருக்க முடியாது. அதனால இவங்க சொல்ற இந்த உபதேசத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த பிரமாணத்துக்கு எதிரா இருக்கிற உபதேசத்தை நான் என்ன பண்ண முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தபடி அடுத்தபடியாக அவர் ஆராய்ச்சி செய்ய முற்பட்டதாக நம்ம இங்க பாக்கிறோம் சகோதர சகோதரிகள். இப்படியாக மிஸ்டர் ரசல் வந்து அவருடைய வைராக்கியம் மற்றும் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, சில ஆராய்ச்சிக்குள் போய் இறங்கி பைபிள்ல இருந்தே அந்த சத்தியங்களை அவர் கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனா அதுக்கு ஆதாரமா அவர் வச்சது என்னன்னா, தேவனும் தேவனுடைய நான்கு குணங்களும், இதை மட்டும்தான் ஸ்கெயிலாவே பயன்படுத்திட்டு வந்துக்கிறார் ஒவ்வொரு உபதேசத்திலையும். அப்ப இதை வச்சு மெஷர் பண்ணி பார்க்கும்போது இந்த உபதேசம் தேவனுடைய குணநலன்கள் படி பிரகாரம் இல்லையே. அப்ப இது யாருகிட்ட போய் கேட்கறதுனா வேற வழியே இல்ல, தானாக தன்னுடைய ஃபேமிலி மற்றும் அவருடைய ரொம்ப க்ளோஸா இருந்த அந்த காலத்துல சில பேர் மூலமாக அந்த ஒரு ஆராய்ச்சிகளை அவர் செய்ததை நம்ம பார்க்கிற பிற்பாடு, அதாவது 16 வயசுல அங்க வந்து இந்த ஒரு ஆராய்ச்சியில இறங்கி அதுக்குள்ள இருக்கிற உண்மையான உபதேசங்களை, இன்னைக்கு நம்ம வச்சிருக்கிற அந்த உபதேசங்களை கண்டுபிடிச்சு, கண்டுபிடிக்கிற நாள்ல இருந்து அவர் மரணம் பிரிக்கிற நாள் வரைக்கும் அதே விசுவாசத்தில் அவர் நிலைத்திருந்ததெல்லாம் நம்மளுக்கு ஒரு மாபெரும் ஒரு பாடமா இருக்கிறது நம்ம பாக்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது வசனம் 12 1 Kings 12 வசனத்துல நம்ம படிக்கிறோம்,
10 வரைக்கும் உமது அடியானை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து.
அப்ப இந்த ஒரு சில காலங்கள் அங்க வந்து ஒரு டெஸ்ட் நடக்குது. என்னன்னா ராஜா அரண்மனையில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க என்ன மாதிரி ஆகாரம் சாப்பிடுறாங்க, அதே மாதிரி இவங்க என்ன மாதிரி ஆகாரம் சாப்பிடுறாங்க, இவங்க வெஜிடேரியன் அவங்க நான்வெஜ், ரெண்டு பேருக்கும் நீங்க சாப்பிடுற ஆகாரம் வச்சு நீங்க 10 என்ன பண்ணலாம், ஒரு சோதனை கொடுக்கலாம் அப்படிங்கும் போது தானியல் கூட அப்படித்தான் சொன்னாரு. ரசல் கூட அந்த 10 டெம்பரவரியா நம்ம பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது அவருக்கு. இந்த சதி அவரு தனியா வெளியே வர்றதுக்கு முன்பாக அந்த அமைப்புல அவருக்கு சில மதிப்பு மரியாதைகள், தனி இடம், அந்தஸ்து எல்லாம் கிடைச்சது. காரணம் என்னன்னா அந்த காலத்துல அவர் மாதிரி கேள்வி கேட்கறவங்க யாருமே இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு துடிப்புள்ள ஒரு மனிதனாக அவர் இருக்கும்போது இவனை இந்த மனிதனை விடவே கூடாதுங்கிறது தான் அந்த அமைப்பினுடைய ஒரு நோக்கம் இருந்துச்சு. அதனால சில காலம் அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கூட வந்து அவருக்கு கொடுத்திருந்ததை நம்ம பாக்குறோம். அதுதான் அந்த 10 அந்த ஒரு டைம் பீரியட் என்று நம்ம இங்க பாக்குறோம். இதெல்லாம் நம்ம தெளிவாக இன்னொரு நாளைக்கு நம்ம விவரமா பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நான் இந்த அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, அப்படி இருக்கும்போது ஃபைனலா நம்ம பாக்குறோம், இவருடைய சபையிலேயே போய் இந்த மாதிரி உபதேசங்கள் இருக்குது, இதை பத்தி பைபிள் இப்படி சொல்லுது, நீங்க இப்படி விசுவாசிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த தலைவர்கள் வந்து அவருக்கு சரியான பதில் கொடுக்காத போது உடனடியாக அவர் என்ன தேட வேண்டியது இருந்துச்சுன்னா, ஒரு சரியான மதத்தை தான் இனிமேல் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவர், அதாவது எப்படி தானியேல் புறஜாதிகளுடைய பாஷையை கற்றுக்கொள்வதோடு எழுதுவதும் சரி, அதை போய் ஜனங்களுக்கு சொல்வதும் சரி. அதே மாதிரி ரசல் கூட இந்த சரியான ஒரு மதத்தை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக முதலாவது மதமாகிய சைனீஸ் மதத்தை போய் அவர் தேடி பார்த்திருக்கிறார். சைனாக்காரங்களுடைய மதம், அதுல என்ன உண்மை இருக்குது அதை நம்ம பார்த்து எடுக்கலாம்னு சொல்லும் போது, அதுல அவங்களுடைய டாக்டரின் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு கைப்பிடி நிறைய மண்ணை வச்சு கம்ப்ளீட் எல்லா உலகமே தண்ணீரா இருக்கும்போது அந்த ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து ஒரு கப்பல்ல போட்டு அனுப்பிட்டாராம். இவரு எப்படியாவது ஒரு ஆர்வத்தில் இந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கணும், ஒரு நல்ல மதத்தை கண்டுபிடிக்கணும், உண்மையான சத்தியங்களை தான் நம்ம நம்பணும்னு ஒரு மதத்தை தேடி போகும்போது அந்த மதத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கற்பனை போடுறாங்க. இந்த ஒரே வரியில அந்த மதத்தை க்ளோஸ் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்துவிசம் கூட வந்திருக்கிறார். புத்த ரசல் இந்துவிசம் கூட கத்துக்கிறார். கம்ப்ளீட்டா எல்லாம் ஸ்டடி பண்ணி அதுல பார்த்தா எல்லாத்திலயும் ஐதீகம் 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 அப்படின்னே வந்துட்டு இருக்குதே தவிர புராணம் 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 இப்படியா வந்துட்டு இருக்கிறதுனால அதுவும் உண்மையான ஒரு மதம் இல்லை என்பதை புரிந்துட்டு அடுத்ததாக பார்க்கும்போது புத்திசத்துல கூட நிறைய விஷயங்கள் போயிருக்கிறார். அப்புறம் முஸ்லிம்ஸ்ல கூட போயிருக்கிறார். அங்க கூட போகும்போது முஸ்லிம்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, பழைய ஏற்பாடு சில புதிய ஏற்பாடு விஷயங்களுடைய அடிப்படையில அவங்களுடைய மதம் இருக்கிறத பார்த்துட்டு, ஆனா ஒரு முழுமையான ஒரு ஒரு சத்தியம் அதுல இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஜுடாயிசம் கடைசியா கிறிஸ்தவர் அந்த உண்மையான சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்பாக என்ன பண்ணார்னா, ஜுடாயிசம் அப்படிங்கிற அந்த யூதர்களுடைய மதத்துல போய் கம்ப்ளீட்டா செக் பண்ணி பார்த்தாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, புதிய ஏற்பாடை கம்ப்ளீட்டா கட் பண்ணி பழைய ஏற்பாட்டை மாத்திரம் அங்க யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அது மேலயும் முத ரசலுக்கு வெறுப்பானதை நம்ம பாக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இயேசுவுடைய மலை பிரசங்கங்களை மட்டும் எடுத்து படிக்கிறது. அப்படியே இன்னைக்கு நம்ம பேசுகிற இத்தனை சத்தியங்களையும் அவர் ஆரம்பத்துல தெரிந்து கொள்வதற்கு எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த அவர் எப்படி அந்த சத்தியங்களை பயன்படுத்தி இருக்கிறாருங்கிறத இப்ப நம்ம பாக்குறோம். அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, மலை பிரசங்கத்தை எடுத்து அவர் படிக்கும் போது அங்கேயும் ஒரு ஸ்கேல் வைக்கிறார். அப்ப அதுல ரொம்ப முக்கியமா இயேசு ஒரு விஷயம் சொன்னாரு, முதலாவது தேவன் உன் முழு பலத்தோடும் முழு விசுவாசத்தோடும் முழு அன்போடும் தேவனிடத்துல நீ என்ன பண்ணும் அன்பு கூறு. மத்த 22 அதிகாரம் 37-39 வரைக்கும் நீங்க வாசிக்கலாம். அந்த கற்பனை, அந்த கோல்டன் ரூல், உன்னை சிநேகிப்பது போல பிறனையும் சிநேகிப்பாயாக அப்படிங்கிற அந்த ஒரு கட்டளைய அவர் அந்த மலை பிரசங்கம் படிச்சுட்டே வரும்போது, இந்த விஷயத்தை படிக்கும்போது இங்கேயும் என்னதான் கண்டுபிடிக்கிறார், தேவனுடைய மாபெரும் குணநலன்கள். அப்ப மனிதனுடைய குணம் தேவனுடைய குணம் இந்த இடத்துல ரெண்டையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி அவர் பார்த்து மத்த 7 அதிகாரம் 12 வசனத்துல நம்ம படிக்கிறது படிக்க வேண்டிய வசனம்,
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள்.
மனுஷன், அதாவது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அவனுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்தை அவன் என்ன பண்ணணும், முன்னாடியே செய்யணும், அவன் செய்யறதுக்கு முந்தி இவன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க படிக்கும் போது ரொம்ப டச்சிங் ஆயிட்டு, அப்போ என்ன பண்ணாருன்னா, தேவனுடைய அந்த குணநலன்களை வச்சு அவருடைய 4 மலை பிரசங்கம் மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து இப்போ 4 சுவிசேஷங்கள் படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அப்படி 4 சுவிசேஷங்கள்ல படிச்சு ஆரம்பிக்கும் போது அங்க இப்போ தேவனுடைய குணங்கள் வச்சு இயேசு பிரசங்கம் பண்ணும்போது கரெக்டா வருது. அப்ப கரெக்டா வருது, இதுதான் என் உண்மையான விஷயம். கடவுள் இப்ப அன்பா இருக்கிறாரு, ஞானமா இருக்கிறாரு, நீதியா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உண்மையா இருந்ததுன்னா கர்த்தர் சொல்லுகிற உபதேசம் கூட என்ன ஆகுது, உண்மையா இருக்குதுன்னு சொல்லி 4 சுவிசேஷங்களை எடுத்து படிக்கும் போது, ஆனாலும் புதிய ஏற்பாட்டை மீதியெல்லாம் விட்டுருவார், வெறும் 4 சுவிசேஷத்தை மட்டும் படிச்சுட்டு இருப்பார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இயேசு அவருடைய பிரசங்களுக்கு பிற்பாடு அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து போயிருவேன், நான் போயிட்டு உங்களுக்கு என்ன அனுப்புறேன், தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நான் அனுப்புறேன், அப்படி அது வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்தும். அந்த அந்த பாயிண்ட் வரும்போது ரசலுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாயிட்டு ஓ அப்ப பரிசுத்தாவின் ஒண்ணு இருக்குதா, அதுகிட்ட தான் நம்ம கேட்டு பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிற அந்த உண்மை தெரிய வருது. யோவான் 16:12-14 வசனங்கள்ல விதரசன் இதை படிக்கும் போது, அதுக்கப்புறம் அங்க என்ன பண்ணாருன்னா, இப்ப இயேசுனுடைய உபதேசங்கள் படிக்கிறாரு, நெக்ஸ்ட் இப்ப பார்த்தோம்னா அவருடைய சுவிசேஷங்கள் படிக்கிறாரு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பரிசுத்த ஆவி வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் அவரை வழி நடத்தும்னா, இப்ப அந்த பரிசுத்தாவினுடைய விஷயங்களை எப்படி பெற்றுக்கொள்றது அப்படின்னு என்ன பண்ணார், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் மற்றும் நிரூபங்கள் அப்புறம் அதை தொடர்ந்து வெளிப்படுத்தல் கம்ப்ளீட்டா படிக்கும் போது தேவனுடைய அந்த மாபெரும் குணங்கள் அவருக்கு வெளிப்படும் போது அதுக்குள்ள இருக்கிற சத்தியங்கள் கூட அங்க வந்து இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா புதிய ஏற்பாட்டு மேல அவருக்கு ஃபுல் ஹோப் வந்துருச்சு, ஃபுல் நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்றாரு, பழைய ஏற்பாட்டை நிராகரிக்கிறார். அப்ப விஷயங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல தாயா கரெக்டா இருக்குது, பழைய ஏற்பாட்டுல அப்படி வரலையே அப்படிங்கும் போது ஆழமா இயேசு மற்றும் அப்போஸ்தலருடைய உபதேசங்களை எடுத்து பார்க்கும் போது அந்த ஒவ்வொரு உபதேசங்களையும் இயேசு மற்றும் அப்போஸ்தலர் எதை கோட் பண்ணிக்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டிலிருந்து. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ தானியேல் இதை குறித்து பேசியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்கணும் இயேசு பேசியிருக்கிறாரே. அப்ப உடனே அங்க லிங்க் பண்றார். அது மட்டும் இல்ல, ஏசியா தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறானே, ஆபர்காமும் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தானே. இது எல்லாம் அவர் படிக்கும் போது என்ன ஆச்சுன்னா இப்ப புரிஞ்சுகிட்டாரு, அந்த ஒவ்வொரு கொட்டேஷன்ஸ் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் தங்களுடைய உபதேசத்துல பயன்படுத்தின அந்த பழைய ஏற்பாட்டினுடைய வசனங்களை அவர் படிக்கும் போது முழு உறுதி வந்துச்சு, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுமே தேவனுடைய குணநலன்கள் வச்சுதான் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால இனிமேல் இதைத்தான் நம்ம சத்தியமா எடுத்துக்கொள்ள முடியும் என்று அங்க ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்சு 1872 மற்றும் அதற்கு பிற்பாடு விதரசல் என்ன பண்ணார்னா, சரியாக கத்தருடைய அதாவது அநேக டாபிக்ஸ் அதாவது இந்த 1872 வரைக்கும் இப்படி பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு சுவிசேஷங்கள் மலைப்பிரசங்கம் மோசையினுடைய நியாயப்பிரமாணங்கள் எப்படி தானியல் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல நம்பிக்கை வச்சாரோ அது மாதிரி ரசல் கூட பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு மேல முழுவதுமாக நம்பிக்கை வச்சு இப்ப அநேக தலைப்புகள்ல சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். அப்படி வந்துதான் முதலாவது நம்ம பாக்குறோம், அதாவது அவருடைய அதாவது முழு பைபிள்ல அவர் பெற்றுக்கொண்ட அந்த உபதேசங்கள் சத்தியம் என்ன அப்படின்னா, தி யூனிட்டி ஆஃப் காட், தேவனுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், எத்தனை பேர், ஒருவர் தான், யூனிட்டி. அங்க வந்து ட்ரினிட்டி இல்ல, மாறாக யூனிட்டி என்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சார். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது அதாவது The divine sonship of Jesus. ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு அதை அந்த சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். முதலாவது பிதாவை பற்றி தெளிவான ஒரு சத்தியம் கண்டுபிடிச்சார். ரெண்டாவது கர்த்தர் இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவன் இல்ல தேவனுடைய குமாரனுங்கிற மாபெரும் சத்தியத்தை அங்க கண்டுபிடிச்சாரு. அதை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவி, அவர் ஆவி ஆனவர் இல்ல, மாறாக தேவனுடைய ஒரு உன்னதத்திலிருந்து வரும் பலன் என்கிற சத்தியத்தை அவர் கண்டுபிடிச்சாரு. அப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மனிதனுடைய விழுந்து போகுதல் மற்றும் அதனால பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம், அப்புறம் மீட்பு, அப்புறம் எப்படி வந்துச்சு ரான்சம். அவருடைய மனசுக்கு ரொம்ப ஏற்றதா இருந்த ஒரு சத்தியம், மாபெரும் சத்தியம் அதுதான் இன்னைக்கு எல்லா ஜனங்கள் மத்தியில ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு மாபெரும் சத்தியம் ரான்சம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த ஒரு சத்தியத்தை அவர் கண்டுபிடிச்சு கடைசியாக அவர் மில்லனியம் வரைக்கும் அதாவது இயேசுனுடைய 1000 வருடம் மற்றும் அதற்கு பிற்பாடு சில வசனங்களை தேடி இனி வரும் யுகங்கள் வரைக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா டாபிக்ஸையும் அங்க கண்டுபிடிச்சு எழுதுறாரு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற ஒரு சத்தியம் எதுனா 1874 அதாவது 1872 பிற்பாடு அதாவது இங்க அந்த நிழல் அருமையா பொருந்தி வருது. அதாவது ஆன்டி டைப் அங்க நிஜமா பொருந்தி வருது. இப்ப நிழல்ல பார்க்கும் போது நேபுகாத் நேச்சர் என்ன பண்றாருன்னா, வசனம் 18-20 படிங்க, முதலாம் அதிகாரம் 18-20 வசனம்.
அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின போது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களோட பேசினான். அவர்கள் எல்லோருக்குள்ளும் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் இவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகள்.
அப்ப இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல கூட தானியேல் ராஜ்யம் பத்தி அங்க பேசிட்டு இருக்கிறார். அப்ப ரொம்ப முக்கியமான இந்த நிழல் எல்லாம் நிஜமாக அந்த இடத்துல நடைபெறுகிறத நம்ம பாக்குறோம். நல்லா டீப்பா போன ரொம்ப ஆழமான சத்தியங்கள் இருக்குது. ஆனா இதெல்லாம் நிழல் மற்றும் நிஜத்துல நிறைவேறி வர்றத பாக்குறோம். ரசலுடைய வாழ்க்கையில 1872-75 வரைக்கும் இருந்த காலப்பகுதியில தெளிவா ஒரு மாபெரும் சத்தியம். இன்னைக்கு நம்மளுடைய முழு நம்பிக்கை என்னன்னா, 1874 கர்த்தர் இயேசு என்ன இருக்கிறார், தன்னுடைய இரண்டாம் பிரசன்னத்தில் வந்து விட்டார். ஆனா அவரை யாரும் என்ன பண்ண முடியாது, கண்ணில் பார்க்க முடியாது. இன்விசிபிள் பிரசன்ஸ் பத்தி அங்க ஒரு மாபெரும் ஒரு சத்தியத்தை அவர் கண்டுபிடிச்சு சொன்னதை நம்ம பார்க்கிறோம். அந்த வருஷத்தில் பிரதர் ரசல் பேப்டிசம் எடுத்துக்கிறார். அது கூட ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அப்போ அந்த ஒரு வருடத்தில் உடனடியாக என்ன பண்ணார்னா, அவர் செஞ்ச வேலை, முதலாவது வேலை, பேப்டிசம் எடுத்த பிற்பாடு உலகத்துக்கு கர்த்தர் இயேசு எப்படி வந்துட்டாரு, எந்த விதத்தில் வந்துட்டாரு, இனி என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்களை எல்லாம் அவருடைய டாபிக் தி ஆப்ஜெக்ட் அண்ட் மேனர் ஆஃப் அவர் லார்ட்ஸ் ரிட்டர்ன்ங்கிற புக்கில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 காப்பீஸ் முதல் நிலையாக அங்க வந்து உலகம் அனைத்தும் அவர் சர்க்குலேட் பண்ணுறதை நம்ம அங்க பார்க்கறோம். அப்ப முதலாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இவ்வளவு விஷயங்களை. பிரதர் ரசலுடைய காலத்துக்கும் அங்கே தானியலுடைய காலத்திலையும் நடந்த அநேக விஷயங்களை அதாவது பிரதர் ரசலுக்கு ஒப்பிட்டு அங்க சம்பந்தப்பட்டு வருகிறத நம்ம பாக்கிறோம். இரண்டாம் அதிகாரத்தில் நம்மளுக்கு நல்லா தெரியும் அங்க நேபுகாத் நேச்சார் பார்த்த அந்த சொப்பனம், அது சிலை. அப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம இன்னைக்கு அது சப்ஜெக்ட் கிடையாது. ஆனா அதனுடைய ஒட்டுமொத்த விஷயங்கள் பார்க்கும்போது கூடிய சீக்கிரம் அதாவது அந்த சொப்பனத்தை என்ன பண்ணும் தானியல், ஆமா அந்த அந்த பாபிலோனருடைய யாருங்க அவங்க, அந்த ஞானிகள் மற்றும் மந்திரவாதிகள் அப்புறம் அஸ்ட்ராலஜர்ஸ் சாசர்ஸ் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு வரும்போது கூட அவங்க அந்த அந்த தரிசனத்தை என்ன பண்ண முடியல, விளக்கம் சொல்ல முடியல. காரணம் என்னன்னா அந்த காலத்தில் இருந்த அந்த அந்த ஞானிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பாடமே இருக்கு. அதாவது என்ன பாடம்னா, கனவுகளை விவரிக்கிற பாடம். அப்ப இன்னைக்கு நம்ம அனைவருக்கும் நல்லா தூங்கும் போது என்ன வருது, சிலருக்கு நல்ல கனவு வருது, சிலருக்கு கெட்ட கனவு வருது, சிலர் காக்காய பார்த்துட்டாங்க, சிலர் ஏதாவது பார்த்துட்டாங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு இந்த சகனம் நடக்குது, இதெல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அந்த மாதிரி. ஆனா இங்க ஒரு விஷயத்த விவரிக்கணும்னா அந்த ஜனங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த தரிசனம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கணும், அவங்க படிக்கிற புக்கில் இருந்ததுன்னா அதுக்கு உண்டான விளக்கம் கொடுப்பாங்க. ஆனா இந்த கேஸ் எப்படின்னா, ராஜா சொல்லிட்டாரு என்னன்னு, நான் பார்த்துட்டேன் இப்படி ஒரு விஷயம் பார்த்தேன், ஆனா அது எனக்கு பயமாயிருச்சு, இப்ப நான் போன பிற்பாடு எனக்கு என்ன நடக்கும், இதுக்கு மேல என்ன நடக்கும் அப்படிங்கறது இப்ப யாருதான் சொல்லணும், இவங்க தான் சொல்லணும். அப்ப இது நீங்க தான் சொல்லணும், அதுக்கு உண்டான அர்த்தத்தையும் நீங்க தான் சொல்லும் போது யாருக்குமே தெரியல. அப்ப நம்ம பாக்குறோம் அங்க தானியல் மாத்திரம் என்ன பண்ணாருன்னா, போயிட்டு தன்னுடைய கூட இருக்கிற அந்த ஒரு நாள் டைம் வாங்கிட்டு அப்புறம் கூட இருக்கிற 3 பேர்த்தையும் கூட போய் அங்க ஜபம் செஞ்சு கர்த்தர் இடத்துல அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொண்டார். இந்த இடத்துல தானியேல் நிழலாக இருந்து இந்த ஒரு நேபுகாத் நேச்சாருடைய அந்த சிலையினுடைய இன்டர்பிரேஷன் என்னங்கிறது அதுக்கு என்ன சொல்றது, விளக்கம், விளக்கத்தை, அதாவது அந்த தரிசனத்தையும் அதனுடைய விளக்கத்தையும் மாத்திரம் தான் என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஆனா ஆன்டி டைப்ல நம்ம பார்க்கும்போது பிரதர் ரசல் தான் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, கர்த்தர் பேசின இல்லைங்களா, அந்த அதாவது ராஜ்யம் பத்தி, கர்த்தர் பேசின ராஜ்யம் பத்தி தெளிவாக பிரதர் ரசல் தான் எடுத்து பேசியிருக்கிறார். அப்படின்னா தானியேல் ஒரு ஒரு விளக்கம் கொடுத்தார், ஆனா பிரதர் ரசல் என்ன பண்ணார்னா அந்த விளக்கத்தை கர்த்தருடைய ராஜ்யம், அதாவது புறஜாதிகளுடைய காலங்கள் எல்லாம் நிறைவேறி கடைசியா அந்த கல் வந்து, அந்த கல் எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா அது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு அடையாளமா இருந்துச்சு. அப்ப அந்த ஒரு முழு விவரங்களை எல்லாம் அப்ப அது அது விவரிக்கும் போது, இப்போ ரசலுடைய காலத்துக்கு முன்பாக இந்த தானியேல் கண்ட சிலையை அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கம் பண்ணிருப்பாங்களா, பண்ணிருக்க மாட்டாங்களா? அப்போஸ்தலர்கள் போய் பேசிருக்காங்க இல்லைங்களா? அப்ப அவங்க வந்து சப்ஜெக்ட் கொடுக்கும்போது தானியேலுடைய சிலை மறைச்சிட்டாங்களா, தெரியாதா? கண்டிப்பா தெரிஞ்சது. ஆனா என்ன பேசலன்னா அவங்க அந்த ப்ராபர்ட்டிகளா பேசல, இதுதான் விஷயம். ரசலுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் கூட நம்ம பார்க்கணும். அதாவது அந்த விளக்கத்தை அவங்க தானியேல் சொன்னாரு, ஆனா அது சரியாக எந்த காலத்துல எப்படி நடக்குங்கிற எல்லா ப்ராபசி யார் சொல்லிட்டாங்க, ரசல் தான் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால அது வரைக்கும் அப்போஸ்தலர்கள் இந்த தானியேல் இரண்டாம் அதிகார சிலை பத்தி பேசவே இல்லையா அப்படின்னா பேசினாங்க. எப்படி பேசினாங்கன்னா அந்த தங்கம், தங்கத்தினுடைய வேல்யூ, அதை தொடர்ந்து என்ன வந்துச்சு, வெள்ளி. அப்ப தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் என்ன இருந்துச்சுங்க, விலை ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அதனுடைய மதிப்பு கம்மியாயிட்டு வரும். அப்போ வெள்ளி போன பிற்பாடு எது வந்துச்சு, வெண்கலம். அப்ப வெண்கலம் வெள்ளியை விட கம்மி, அதே போல இரும்பு, அப்புறம் இரும்பு களிமண் சேர்ந்த ஒரு காலப்பதி, இதெல்லாம் பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக அங்க வந்து அந்த வேல்யூ தான் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்களே தவிர குறிப்பிட்ட காலம் இதுன்னு என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஆனா ரசல் அருமையாக இவைகளை எடுத்து அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதாவது ஐந்தாம் அதிகாரத்துல கூட நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா, தானியேல்ல அநேக விஷயங்கள் நம்ம படிக்கும் போது இது இதுல கூட அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த எழுத்து, அதாவது அந்த விருந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் போது பெல்சாசார் என்ன பண்றாரு இல்லைங்களா, அந்த கிண்ணங்களை, ஆலயத்தில் இருந்த பொன் மற்றும் அந்த வெள்ளி பாத்திரங்களை எடுத்துட்டு வந்து இப்ப அதை எதுக்கு பயன்படுத்துறாரு, இப்போ குடிப்பதற்கு. என்ன அந்த மனைவி மற்றும் மற்றும் அந்த யாருங்க, அந்த கான்கிபைன்ஸ், மனவாட்டி, என்னது மர்மனையாட்டிங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு 1000 பேர்த்த வச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கிறாரு, விருந்து இல்லைங்களா. அப்ப அது அருமையான ஒரு அடையாளம். தானியேல் உடைய விஷயத்துல விருதர் ரசல் ரொம்ப தெளிவா பேசிட்டு, அது வேணும் நம்ம படிக்கிறோம். அதாவது ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கிறாங்க வரக்கூடிய விஷயங்கள். அதாவது சரியான ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, தானியேல் என்ன கொடுத்தாரு, உங்களுடைய ராஜ்யத்துக்கு, உங்களுடைய ராஜ்யத்தை தேவன் என்ன பண்ணிட்டார், நம்பர் பண்ணிட்டார், என்ன பண்ணிட்டார், அதாவது உங்களுடைய ராஜ்யம் எண்ணப்பட்டது, கரெக்டுங்களா? அப்ப அங்க ஒரு வார்த்தை, அந்த அந்த எழுத்து என்ன எழுதியிருந்தது, மேனே மேனே தெக்கேல் உபார்சேன். அப்ப இந்த வார்த்தை எழுதும் போது தானியேல் என்ன சொன்னார், உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்ன வந்துருச்சு, ஒரு முடிவு வந்துருச்சு, அவ்வளவுதான் சொல்லிட்டார். ஆனா ரசல் என்ன பண்ணாருன்னா கம்ப்ளீட்டா அது நிறைவேற, அந்த சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுகிறது அவர் வந்து எடுத்து காண்பித்ததை நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த கன்ஃபியூஷன், ஏன்னா இந்த தானியேல தவிர வேற யாருக்குமே அதையும் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல, அது என்ன விளக்காங்கிறது யாருக்கும் சொல்ல முடியல. அப்போ அங்கு அங்கிருந்த அந்த ஞானிகள் மற்றும் அந்த மேன்மையான அந்த ஆளுகள், ராஜ சமூகத்தில் இருந்தவங்க யார் அப்படின்னா, ஏற்கனவே பாத்துக்கிறோம் நேபுகாத் நேச்சர் கூட பெயர் கிறிஸ்தவ அமைப்புக்கு ஒரு அடையாளம். அதே போல இப்ப பெல்சாசர் அவருடைய மகன் கூட யாரு, அதே பெயர் கிறிஸ்தவ சபைக்கு ஒரு அடையாளம். ஆனா அதுக்குள்ள இருக்கிற பெரிய பெரிய படிப்பாளிகளுக்கு, ஸ்காலர்ஸ், டிவைனிட்டி வாங்கினவங்க, டிடி பட்டம் பெற்றவர்கள், இன்னும் கிளர்ஜி, இன்னும் மேலான ப்ரொஃபசர்ஸ் அவங்களால கூட இந்த விளக்கத்தை என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. ஆனா பிரதர் ரசல் தானியல் அவர் வந்து அங்க தெளிவாக சொன்னதை நம்ம பாக்குறோம். அப்ப அந்த வகையில இந்த 1000 பேர் என்ன குறிக்குதுன்னா, இன்னைக்கு இருக்கிற பேர் கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கிற அத்தனை தலைவர்களையும் குறிக்கும் அந்த 1000 நபர்கள். அவங்க தான் வாட்ச்மேன். எனக்கு அந்த சிட்டி மேல அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, அந்த பாபிலோன் ராஜா அவங்களை காவல்காரர்களாக அங்க வச்சு ஊரை பார்த்து கொண்டிருந்தது நம்ம பாக்கிறோம், யாரு எதிரிகள் வராத அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த வைப்ஸ், அப்ப அந்த வைப்ஸ் யாரு, அந்த ராஜாவுடைய மனைவி யாரு அப்படின்னாக்கா வேற யாரும் இல்ல, அதே பெயர் சபை தான். இப்ப இந்த சபை மனைவியாக கருதப்படுது, ஏன்னா பைபிள்ல நம்ம பாக்கிறோம் அது வந்து ஸ்திரீகளுக்கு ஒப்பிட்டு பேசிக்கிறது சபை. அப்போ இரண்டு மனைவிகள், வைஃப்ஸ் எதை குறிக்குது, ரெண்டு மனைவிகளை குறிக்குது. அப்போ சபையில முதலாவது மனைவி இயேசுடைய முதலாவது மனைவி பெயர் கிறிஸ்தவ அமைப்பினுடைய நம்பிக்கைகள் எதுங்க, எல்லாம் சபைதான், எல்லா சபைகளும் சபை மனவாட்டின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இயேசு யாரு, மனவாளன். அப்ப ஒரே இயேசுக்கு இந்த கிறிஸ்தவ மண்டலம் எத்தனை மனைவியா இருக்குது, இப்போ ரெண்டு மனைவியா இருக்கு இல்லைங்களா. அப்போ அது மாத்திரம் இல்ல, இங்க கான்குபைன்ஸ் என்ன குறிக்குதுன்னா, மறுமனையாட்டிகள் என்ன குறிக்குதுன்னா, அந்த ரெண்டு மாபெரும் அமைப்பு ஆர்சி மற்றும் புரோட்டஸ்டன்ட், இதுதான் ரெண்டு மனைவி. இப்ப இவங்கள் மறுமனையாட்டிகள் யாருன்னா, இதுல இருந்து இன்னைக்கு என்ன ஆயிட்டு அநேக விதமான பிரிவுகள் உள்ள சபைகளை தான் அங்க வந்து மறுமனையாட்டிகளுக்கு ஒப்பிட்டு அங்க சொல்லுகிறத பாக்குறோம். அப்புறம் இந்த ஃபீஸ்ட் எங்க நடக்குது அது ரொம்ப முக்கியம். அந்த ஃபீஸ்ட் என்ன அடையாளப்படுத்துது என்று பார்க்கும்போது, அது கர்த்தருடைய இரண்டாம் பிரசன்னம் ஆகிய பரோசியா. அந்த விருந்து எப்ப நடக்குது, பரோசியா ஸ்டேஜ்ல. அப்ப யார் வந்திருப்பாங்க, ஜீசஸ் வந்திருப்பாங்க. அப்ப அங்க நடந்த அந்த விருந்து, அந்த பண்டிகையினுடைய நாள் எதை குறிக்குதுன்னா, அது பரோசியா, இயேசுனுடைய அந்த வருகையில வந்திருக்குதல்ல. அதுல நம்ம பாக்குறோம் அறுவடை கால பகுதி. அறுவடை கால பகுதியில இந்த ஒரு விஷயம் நடக்கிறத நம்ம அங்க தெளிவா பாக்குறோம். இது எல்லாம் யாரு இவ்வளவு விவரமா நம்ம எழுதிட்டு இருக்கிறாங்கன்னா, மிதர் ரசல் தான் எழுதி இருக்கிறாரே தவிர தானியல் என்ன பண்ணல இவ்வளவு விவரமா சொல்லல. ஆனா இன்னைக்கு அதை நம்ம கண் கூட நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு கிறிஸ்தவ அமைப்பு நம்ம பார்க்கும்போது போலியான ஒரு அமைப்பு, அது கர்த்தருடைய இரண்டாம் வருகையில அந்த நாள்ல என்ன பண்ணப்படும், அந்தி கிறிஸ்துனுடைய அமைப்பு ஒட்டுமொத்தத்தில் என்ன ஆகுது, அழிய போகுது இல்லைங்களா. அதுக்காக தான் கர்த்தர் இரண்டாம் வருகையில முக்கியமா வருகிறது நம்ம பாக்குறோம். அப்படி வரும்போது இப்போ இந்த அமைப்பில் இருக்கிற ஜனங்களுக்கு இப்ப என்னன்னா, ஒரு பயம் வந்துருச்சு. அதைத்தான் லூக்கா 21:26 நம்ம அங்கே நம்ம படிக்கிறோம். அதாவது இவைகள் எல்லாம் நடக்கும்போது படிங்க இந்த வசனம், லூக்கா 21:26.
சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். ஏன்னா இந்த 21 கம்ப்ளீட்டா கர்த்தருடைய இரண்டாம் வருகையினுடைய அடையாளங்களை பேசியிருக்கிற ஒரு அதிகாரமா இருக்கிறதுனால, அதுல ஒரு அடையாளம் என்னன்னா, இவைகள் எல்லாம் நடக்கும் போது ஜனங்களுடைய மனசு என்னாகும், சோர்வடையும் அந்த மாதிரி. ஏன்னா கர்த்தருடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா யாருடைய ராஜ்யம் போயிரும், இவங்களுடைய ராஜ்யம் போயிரும் இல்லைங்களா. அதனால அந்த காலத்துல, அதாவது இந்த பெயர் கிறிஸ்தவ அமைப்புல நம்ம பார்க்கும்போது, 1000 கர்த்தர் இயேசு வந்த பிற்பாடு தான் 1000 ஆரம்பமாகுமே தவிர, அதுக்கு முன்னாடியே 1000 என்ன ஆகாது, ஆரம்பம் ஆகாது. ஆனா தவறாக அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாங்களே எடுத்துக்கொண்டு இயேசுனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாகவே அந்த 1000 ஆட்சியை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறத கூட நம்ம இங்க ஏற்கனவே கிளாஸ்ல எல்லாம் பார்த்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஒரு விவரத்தை சொல்லும் போது, இப்ப தானியலுக்கு என்ன கொடுக்கறேன்னு சொன்னாருங்க பாத்தீங்கன்னா, அந்த ரிவார்டு பாத்தீங்கன்னா, ஒரு ராஜ உடை. அதுக்கு என்ன சொல்ற தமிழ்ல அந்த வசனம் கொஞ்சம், 6 படிக்கிறீங்களா, 5:6.
அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது.
5:6 7 தொடர்ந்து படிங்க.
ராஜா உரத்த சத்தமிட்டு ஜோஷியரையும் கல்தேயரையும் குறி சொல்லுகிறவர்களையும் உள்ளே அழைத்து வரும்படி சொன்னான். ராஜா பாபிலோன் ஞானிகளை நோக்கி, இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே சரப்பணியும் தரிக்க.
ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். என்ன ஆஃபர்? இது கூட ஒரு அன்லிமிட்டெட் ஆஃபர் தான். ஏன்னா இந்த பண்டிகை காலத்துல எல்லாம் ஜனங்க என்ன போட்டுக்கிறாங்க, ஆஃபர் கடைகள்ல. அது மாதிரி இவர் வந்து, நீ இந்த சொப்பனத்தை நீ விவரிச்சேனா உனக்கு ஒரு ஆஃபர் போடுற. என்ன ஆஃபர்னா, அதாவது பணி உன்னுடைய கழுத்தை சுற்றிலும் கழுத்துக்கு என்ன என்ன போடுறேன்,
பொற்சரப்பணியும்.
ஆமா, ஒரு பொன் சரப்பணியும், அப்புறம் ராஜ உடை இல்லைங்களா, அந்த ராஜர்களே உடுத்தக்கூடிய உடை, அது நான் உனக்கு தருவேன். அப்புறம் என்னுடைய ராஜ்யத்துல எத்தனாவது ஆள்? நீ மூன்றாவது ஆள். அப்ப இந்த விவரங்களை எல்லாம் நம்ம பாக்குறோம். தானியேல் வந்து அந்த ஒரு எழுத்துல இருந்து அங்க சொன்னாரு. அதுல குறிப்பாக அப்படி அவர் அந்த விஷயங்களை சொல்லும் போது அவருக்கு என்ன கொடுத்தார் ராஜானா, அவருடைய ராஜ்யத்துல மூன்றாவது இடம். அப்ப அந்த தங்கம் அது என்ன குறிக்குது, அந்த ராஜ உடை அது என்ன குறிக்குதுன்னா, அது ஆன்டி டிபிக்கலா நம்ம பார்க்கும் போது பிரதர் ரசல் தானியலுக்கு அடையாளமா இருக்கும் போது அவர் எதை பெற்றுக்கொண்ட மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு பெற்றுக்கொண்டாரு, திவ்ய சுபாவம் இல்லைங்களா, 100% ப்ரூவ் பண்ணதா இல்லையா? அதனால இப்ப பிரதர் ரசல் என்ன சுபாவத்தில் இருப்பாரு. அதனாலதான் யாக்கோபு யோவான் கேட்கும் போது இயேசு கிட்ட, நீங்க ராஜ்யத்தில் வரும்போது எனக்கு ஒரு பக்கம் இவனுக்கு ஒரு பக்கம் கொடுக்கும் போது அங்க என்ன சொன்னாரு, இது என்னுடைய சித்தம் இல்ல, தேவனுடைய சித்தத்தில் யாருக்கு எங்க இருக்குதோ அவரு தான் அங்க வந்து இருக்க முடியும். அந்த வகையில பார்க்கும்போது இங்க ரசலுக்கு அருமையான ஒரு நிழல் மற்றும் நிஜம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால அந்த ஒரு அந்த எழுத்துக்களை விவரிக்கும் போது அங்க சொன்னார், மேனே மேனே தெக்கேல் உபார்சின். அப்ப இத தானியேல் சொல்லும் போது உன்னுடைய ராஜ்யத்துக்கு என்ன வந்துருச்சு, முடிவு வந்துருச்சு, தேவன் உன் ராஜ்யத்தை எண்ணி விட்டார், அவ்வளவுதான் சொல்லிட்டார். ஆனா இத ரசல் நம்ம பார்க்கும்போது இன்னும் உறுதிப்படுத்திட்டார். அக்யூரசியா எப்படின்னா, ஒரு மாபெரும் ஒரு தீர்க்க தரிசனம் என்ன சொன்னாருன்னா, மேனே அதனுடைய வேல்யூ எவ்வளவு இருக்குதுங்க, மேனேனா 1000, மறுபடியும் மேனே அப்படின்னா இன்னொரு 1000, அப்புறம் தெக்கேல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 20, 1000 பிளஸ் 1000 பிளஸ் 20. இப்ப அங்க என்ன வருது, உபார்சின். உபார்சின் வந்து அது இவங்களுடைய லாங்குவேஜ்ல அதனுடைய அளவு பார்க்கும் போது இது 500. பேரஸ் அப்படின்னா கேரான் அர்த்தம். அப்ப அந்த 500 கேரா நீங்க இப்ப மொத்தமா டோட்டல் பண்ணி பார்க்கும்போது அங்க என்ன வருது அப்படின்னா 2520. அப்ப அந்த நாட்களை குறிக்குது. அப்ப தீர்க்கதரிசிக்கு ஒரு வருஷம் ஒரு நாள் என்று சொல்லும் போது, தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது எவ்வளவுங்க, ஒரு வருஷங்கிறது ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ங்கிறது ஒரு வருஷம். அப்போ 2520 நாள் என்பது 2520 வருடங்களையே குறிக்குது. அது எங்க வந்து எங்கிருந்து எங்க முடியுதுன்னா, தெளிவா ரசல் எழுதிட்டாரு 606 BC ஸ்டார்ட் ஆகி எங்க வந்து முடியுது, 1914 வந்து முடியுதுங்கிற விஷயத்த உலகத்துக்கு முதன் முதல் எடுத்து சொன்னதை நம்ம இங்க பாக்குறோம். அப்ப அந்த வகையில நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல மூணு விஷயங்கள். அதாவது ரசல் நிஜமான, அதாவது ஆன்டி டிபிக்கல் டேனியலா இருக்கிறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் இன்னும் நம்மளுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்ல, அங்க மூணு சத்தியங்களை புத ரசல் எடுத்து உரைத்தார். அதுல நம்பர் ஒன் நம்ம பாக்குறோம், புறஜாதியாரனுடைய காலம். இதுதான் கர்த்தர் இயேசு கூட தானியேலுடைய விஷயத்துல பேசும்போது, புறஜாதியாரினுடைய காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க, எருசலேமில் காலு வைக்குவாங்க என்று அங்க சொன்னார். அப்ப அவங்க உங்களுடைய வருகைக்கும் உலகத்தினுடைய முடிவுக்கும் அடையாளம் என்ன கேட்கும் போது, அங்க இது ஒரு மாபெரும் அடையாளம் இருந்துச்சு. அதை பிறகு ரசல் முதலாவதாக எடுத்து காண்பித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது முக்கியமான சத்தியம் என்னன்னா, அப்படி அந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் போது அடுத்தபடியா கர்த்தருடைய வருகையில, அதாவது இரண்டாம் பிரசன்னத்தில் என்ன நடக்கும்னா, பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு நடக்கும். அப்ப நியாய தீர்ப்பத்தை அங்க பேசினார். மூன்றாவதாக அங்க பார்க்கும்போது டோட்டலா இந்த புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் போது இப்போ பிசாசுடைய கீழ் இருக்கிற இந்த பொல்லாத உலகம் யார் கைக்கு போயிடும்? அதுதான் ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ராஜ்யங்கள் கிறிஸ்துவுடையதாயிருச்சு என்று நம்ம இங்க பாக்கிறோம். அதனால இந்த ஒரு மூணு முக்கியமான ஒரு பாயிண்ட நிஜமான, அதாவது தானியல் ஆகிய ரசல் அங்க எழுதுனதை நம்ம பாக்கிறோம். அப்ப லாஸ்ட் நம்ம அந்த சப்ஜெக்டினுடைய முடிவுக்கு வரும்போது அடுத்ததாக நம்ம என்ன பார்த்தோம்னா, தானியல் எதுல கொண்டு போய் போட்டாங்க? சிங்க கெபிகள். அப்போ இங்க நான் அதிகமா ஒன்னும் இருக்க போறதில்ல, ஒரு ரெண்டு நிமிஷம் தான். அதாவது அந்த 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 படம் மட்டும் போடுங்க சார். அந்த தானியல் சிங்க கபியில் இருக்கிற அதே விஷயங்கள் விதர் ரசலுடைய காலத்துக்கும் ஒத்து வந்திருக்குது. விதர் ரசலே அதை வரைஞ்சும் வச்சிருக்கிறாரு. இதை 1913 வருஷத்தினுடைய கன்வென்ஷன் ரிப்போர்ட்டுடைய பேக்ல பாத்தீங்கன்னா அது ஒரு படமாகவே போட்டு வச்சிருக்கிறார். ஆனா என்ன ஒரு விஷயம்னா, அதைய பப்ளிசிட்டி பண்ணல. அப்படி இருக்கும்போது விருதர் அந்த நிழல் மற்றும் நிஜம் உடைய சப்ஜெக்ட் எழுதும் போது அவரு தான் அந்த நிஜம்ங்கிற விஷயம் அவருக்கு நல்லா தெரியும். அப்ப நீங்க இந்த படத்துல பாக்குற ஒரு விஷயம் அது விருதர் ரசலையே குறிக்குது, ரசலாகிய தானியலையே குறிக்குது. அப்ப இங்க இருக்கிற இதெல்லாம் எதுக்குள்ள போட்டிருக்கிறாரு? இப்போ தானியலுக்கு ஒன்று எதுக்குள்ள போட்டாருங்க? சிங்கம். அப்ப இங்க இங்க ரசல் பத்திர கூட எதுக்குள்ளார நிக்கிறாரு? மனுஷங்க தான், ஆனா அவங்களெல்லாம் எப்படி படம் போட்டு காமிக்கிறாரு? சிங்கங்கள் போல, சிங்கங்கள் போல. அப்படின்னா அவங்க எல்லாம் கிரிட்டிக்ஸ் என்று நம்ம பார்க்கறோம். கிரிட்டிக்ஸ், அதாவது உண்மையான சத்தியத்துக்கு விரோதமா ரசல் பத்திரருடைய காலத்துல இருந்த பெரிய பெரிய போதனைகள் அவங்க எல்லாம் இவங்களை பிரதர் என்ன பண்ணாருன்னா பிரதர் எதிர்ப்பு செய்துட்டு இருந்தாங்க. அப்ப உதாரணமா பார்த்தோன்னா டார்வினிசம், டார்வின் தியரிக்குள்ள ஒரு கிரிட்டிக், அது ஒரு சிங்கம் போல. புரியுதுங்களா அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம்? அது மட்டும் இல்ல, நிறைய கிறிஸ்டியன் சயின்ஸ், அது மட்டும் இல்ல, நிறைய ஃப்ரீ திங்கர்ஸ் வந்துட்டாங்க. வித் ரசலுடைய சப்ஜெக்ட் எல்லாம் கேட்டு நிறைய பேர் ஃப்ரீயா திங்க் பண்றதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி நிறைய தனித்தனி ஆளுக ஃப்ரீயா சுதந்திரமா இதெல்லாம் கொண்டு வந்து தங்களுடைய உபதேசங்களை அப்படி சிங்கங்களுக்கு ஒப்பாக அவங்களுடைய நடுவுல நின்னு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இப்போ அவருடைய சத்தியங்களை பேசிட்டு இருக்கிறாருன்னா, இப்ப பிரதர் ரசல் இப்படி இந்த ஒரு நிலைமையில நின்னு பேசிட்டு இருக்கிறாருன்னா அப்படி பேசல, மாறாக எது பேசிட்டு இருக்குது? அவருடைய ரைட்டிங்ஸ் பேசிட்டு இருக்குது, அவருடைய வால்யூம்ஸ் பேசிட்டு இருக்குது, அவருடைய ஆர்டிகல்ஸ் வந்து பேசிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனால பிரதர் ரசல் வந்து இப்படி பர்சனலா வந்து பேசுறத ஒரு விஷயம் மாதிரி இல்ல, மாறாக அவருடைய சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னைக்கு என்ன இருக்குது, எல்லா கான்ட்ரரியான உபதேசங்களையும் இந்த உலகத்துல அப்படியே சிறைப்படுத்தி வைத்திருக்கிறது தான். அப்போ அங்க பாக்குறோம் தானியலுக்கு அடுத்த நாள் போய் பார்க்கும்போது ராஜா என்ன நினைச்சிட்டாரு? சிங்கங்கள் எல்லாம் சாப்பிட்டுருக்குன்னு நினைச்சாரு. அடுத்த நாள் காலையில அங்க போய் பார்க்கும்போது தானியல, நீ நம்புற தேவன் உண்மையான தேவனா தான், உன்னை விடுதலை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடந்துச்சுங்க? நீங்க சொல்ற மாதிரியே தேவன், நான் வணங்குகிற தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் இந்த சிங்கங்களுடைய வாய்களை எல்லாம் பண்ணிருக்கிறாரு, கட்டி போட்டிருக்கிறாருன்னு சொல்லும் போது அவரை தூக்கி அவருடைய கோர்ட்ல இனிமேல் நீ இங்கதான் இருக்கணும்னு சொல்லி ஆசீர்வாதம் கொடுத்ததை நம்ம பாக்குறோம். அதே மாதிரிதான் ரசல் கூட அவருடைய இந்த உண்மையான சத்தியங்களுக்கு விரோதமாக வேற எந்த ஒரு சத்தியம் உலகத்துல இதுவரைக்கும் என்ன பண்ண முடியல. எத்தனையோ சத்தியங்களை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்ல. இந்த ஒரு உண்மையான சத்தியத்துக்கு முன்பாக அதெல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்குது என்று நம்ம இங்க பாக்குறோம். கடைசியாக சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சப்ஜெக்டினுடைய எசன்ஸ்ல நம்ம வரும்போது ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் பார்க்கணும். இப்படி ரசல் பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம், அது மட்டும் இல்ல அநேக விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அவருடைய உபதேசங்கள் பேர்ல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ரசல் பிரதர் அவரு கூட என்னாக வேண்டியது இருந்தது, மறிக்க வேண்டியது இருந்தது. அப்ப 1916 அக்டோபர் 31 ரசல் என்ன ஆயிட்டார்னா மறித்து போயிட்டார். அது கூட தானியலுடைய விஷயத்துல நிழலாக காண்பிக்கப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம். சாத்ராக் மேசாக் ஆபேதநேகோ அவங்க நெருப்பு ட்ரையல்ல போயிட்டு இருக்கும்போது அந்த தேசத்தினுடைய ஒரு நல்ல போஸ்ட்ல இருந்தவர் யாரு? தானியல். ஆனா அவங்களை நெருப்பு நெருப்புல போடும் போது தானியல் இருந்தாரா? அங்க இருந்தாரா? இல்ல. ஏன்? மறித்து விட்டார். அதுதான் பிரதர் ரசல் என்ன ஆயிட்டார்னா, மறித்து விட்டார். அப்ப அங்க தானியல் இல்லாத ஒரு சூழ்நிலை எதுக்கு அடையாளம் இருக்குதுன்னா, பிரதர் ரசல் மறித்து போனதுக்கு அடையாளம் இருக்குது. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, நான் இன்னைக்கு பேச முடியாது. ஆனா அநேக விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது. அது மட்டும் இல்ல, இதுக்குள்ளார நிறைய பாடங்கள் இருக்குது. அப்ப அந்த பாடத்துல ரெண்டு மூணு விஷயம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அதாவது இங்க நம்ம ஏன் பிரதர் ரசல் நம்ம இன்னைக்கு நினைச்சு பாக்குறோம் அப்படின்னாக்கா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை என்ன பண்ணும், விடுதலை. அந்த ஒரு விடுதலையை பெற்றுக் கொடுக்கிற மாபெரும் சத்தியத்தை சொல்லி கொடுத்திருக்கிற நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளில் நினைச்சு பாக்குறது நம்மளுக்கு ஒரு மாபெரும் ஆசீர்வாதம். மட்டுமல்ல, தேவனே அவருடைய வசனத்தில் என்ன சொல்லிக்கிறார்னா, அதாவது 2 தீமோத்தேயு 3:17 2 தீமோத்தேயு 3:17
அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது.
அது மட்டுமில்ல, அது அந்த வசனத்துக்கு கூட நீங்க இன்னொரு வசனம் கம்பேர் பண்ணி படிங்க. அதாவது 112:3-6 படிச்சீங்கன்னா, அதாவது கணம் பண்ண வேண்டியவர்களை நீங்க என்ன பண்ணணும், கணம் பண்ண வேண்டும். அப்ப அந்த வகையில ரசலுக்கு கூட நாம் சில கணங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா உங்களை சத்தியத்தில் வழி நடத்தினவர்களை நீங்க என்ன பண்ணும், அவங்களுக்கு ஏற்ற கணங்களை நீங்க கொடுக்கணும் என்று அங்க சொல்ற. அது போல இது ஒரு அருமையான சந்தர்ப்பம் வித ரசல. ஏன்னா அநேக வாய்ப்புகள்ல நம்ம வந்து வேற வேற போயிட்டே இருக்கிறோம், ஆனா வித ரசல வந்து நம்ம என்ன பண்றதில்ல, நினைக்கிறது இல்ல. ஆனா முக்கியமான சில பாடங்கள் அவர் மூலமா நம்மளுக்கு இருக்குது. என்னன்னா, இப்போ வித ரசல் இருக்கிறாரா இல்லையா, மறித்துட்டார். மறித்த பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, இதுதான் நம்மளுக்கு ஒரு மாபெரும் பாடம். இந்த பாடத்தோட நம்ம முடிக்கிறோம் நம்ம பாடத்தை. அப்படி பார்க்கும்போது பிரதர் ரசல் உயிரோடு இருக்கும் போது அநேக விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுத்து ராஜ்யத்துக்குள்ள சபையாக போய் சேர வேண்டிய எல்லா விதமான வழிமுறைகளை கர்த்தர் இயேசுக்கிட்ட இருந்து பெற்று நம்மளுக்கு கொடுத்திருக்கிறோங்க. மறித்து விட்டார். இப்போ அவர் இருக்கிற வரைக்கும் சபையில என்ன நடக்கல, எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா பிரதர் ரசல் போனதுக்கு அப்புறம், பிரதர் ரசல் போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அநேக குழப்பங்கள் வந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப கடைசி காலமா இருக்கிறதுனால இன்னைக்கு அவருடைய சப்ஜெக்ட்ஸ்லயே அங்க அவரே எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 97 வருடங்கள் ஆயிடுச்சு பிரதர் ரசல் வந்துட்டு போய். ஆனா அவர் இருக்கும்போது ஒரு ஒரே மூமெண்ட் தான் அவர் பட ஸ்தாபனம் செஞ்சார். எதுங்க? பைபிள் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். எவ்வளவு அந்த வார்த்தை கேட்கும் போதே எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது. அப்படி இருக்கும்போது 97 வருடம் இன்னைக்கு ஆயிருக்குது. அவர் ஸ்தாபிக்கும் போது இருந்தது ஒரே மூவ்மெண்ட். ஆனா இன்னைக்கு பல மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒரு மூவ்மெண்ட் என்ன ஆயிட்டு இருக்குது, இப்போ மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது. பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை, அவர் போனதுக்கு அப்புறம் நிறைய குரூப்ஸ் பிரிஞ்சிருக்கிறாங்க. ஒரே சத்தியம் கேட்டுக்கொண்டு அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவருடைய புக்ஸைய படிச்சு இன்னைக்கு நிறைய பேர் ஒரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப்புக்கு போயிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு குரூப்ல இருந்து இன்னொரு குரூப் போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். எதின் அடிப்படையிலனா, சில கருத்து வேறுபாடுகள். ஆனா என்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இதுல நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா, டிவிஷன்ஸ் ஆகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா என்ன வாய்ப்புக்கு போயிட்டு இருக்கிறோம் நம்ம, என்ன வாய்ப்புங்க? இயேசு சபைக்கு தலை. தலை இருந்தா சரீரம் எவ்வளவு இருக்குது? ஒரே சரீரம், அவயவங்கள் அநேகம் இருக்குது, ஆனாலும் சரீரம் எவ்வளவு? ஒன்னுதான் இருக்கும் போது தலைக்கும் சரீரத்துக்கும் அவயவங்களுக்கும் என்ன இருக்குது? ஒற்றுமை மற்றும் அன்பு. ஒரே அன்பு தான் இருக்குது. அப்ப முழு சபைக்கும் அந்த ஒரே அன்பு தான் இருக்கணும். நம்மளுக்குள்ள என்ன வரக்கூடாது, டிவிஷன்ஸ் வரக்கூடாது. ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் அதை அருமையா அந்த கம்பாரிசன் ஸ்டடியில கொடுக்கிறார். என்னன்னா, அதாவது அவயவங்கள் அநேகம், சரீரம் ஒன்று. சரீரத்துக்கு தலை கிறிஸ்து. இந்த பிரகாரமாகவே கிறிஸ்து இருக்கிறார் சொல்லும் போது நம்மளுடைய சரீரத்திலேயே சில டைம்ல அவயவங்கள், எல்லா அவயவங்களும் ஒட்டுமொத்தமா வேலை செய்தா, ஒத்துழைக்குதா? ஆனா அதுக்காக நம்ம கைய வெட்டிடுறோமா? இப்ப ஒன்னும் இல்ல, நீங்க யோசிச்சு பாருங்க. நான் வந்து இன்னைக்கு சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படின்னு நினைச்சா எது நம்ம கூட ஒத்துழைக்கணும்? கண்ணு இல்லைங்களா? கண்ணு மனசெல்லாம் ஒத்துழைக்கணும். சரீரம் ஒத்து கொடுக்கும், மனசு ஒத்துக்காது. அதுக்காக நம்ம வேற, நம்ம மனசு வேறையா? அப்படி இல்ல. அதே போலதான் அருமையான ஒரு நிழல் பொருள் அங்க காமிச்சிருக்கிறாரு. ஒரு குடும்பம் போல, ஒரு குடும்பம், ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா கணவன் மனைவி அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா ஒரே குடும்பம் வந்து ஒற்றுமையில் அப்படியே போயிட்டு இருக்குதா? ஒரு குடும்பத்தில் பிரச்சனையே இல்லாம போயிட்டு இருக்குதா? பிரச்சனை இருக்குதா? செய்யுது இல்லைங்களா? கணவன் ஒன்னு சொன்னா மனைவி வேற ஒன்னு சொல்லுவாங்க, பிள்ளைகள் ஒன்று சொன்னா வேற ஒன்று சொல்லுவாங்க. ஆனாலும் குடும்பம் பிரிஞ்சு போகிறது இல்ல. அப்படி இருக்கும்போது, ஒரு குடும்பமே அப்படி இருக்கும்போது, ஆவிக்குரிய ஒரு குடும்பம், நம்மளுக்குள்ள அநேக விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், இருக்கலாம். அப்படி இருந்தா தான் டாக்டர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும், இன்னும் நிறைய கத்துக்க முடியும். அப்ப விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்க முடியும். அதே நேரத்தில் பிரிவுகள் நம்மளுக்குள்ள வரக்கூடாது. நோ டிவிஷன்ஸ் இன் தி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். அதுதான் முக்கியம். அப்ப அந்த ஒரு பாயிண்ட்ல நம்ம அங்க வரும்போது, இது அருமையான நிழல்ல அங்க காமிக்கிறார் என்னன்னா, எலிசா எலியா, எலிசா எலியா, அவங்களுடைய லாஸ்ட் ட்ரிப்ல நம்ம அங்க பார்க்கும்போது அங்க ஒரு விஷயம் நடந்துச்சு. எலியா பரலோகத்துக்கு சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்படுவது முன்னமே அவருக்கு தேவன் சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது எலிசா கிட்ட சொல்லும் போது எலிசாவினுடைய விஷயம் என்ன சொன்னாருங்க? இல்ல நீ இங்கேயே இருந்துரு, தேவன் என்னை எடுத்துக்கொள்ள போறாரு அப்படின்னு சொல்லும் போது எலிசா என்ன பண்ணாரு? உங்களுடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும், உங்களுடைய தேவன் ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நான் உன்னை விடவே மாட்டேன், உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். அப்படித்தான் இருக்கணும். அது போல அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய காலங்கள்ல, ஏன்னா இது என்ன காலம்னா, தி அவர் ஆஃப் டெம்டேஷன். ஒரு 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 என்ன இருக்குதுன்னா, ஒரு ஹீட் ஆயிட்டு இருக்குது. இப்போ ஹீட் இருக்குது. இந்த ஹீட்ல நம்ம நிலைச்சிருக்கணும். அதனால சோதனை, லாஸ்ட் ஃபைனல் டெஸ்ட் எதில் இருக்கும்னா, சோதனை. என்ன சோதனை? தேவனிடத்தில் அன்பு கூறலாம், ஆனா கற்பனை ரெண்டு இருக்குது. தேவனிடத்தில் அன்பு கோரணும், உன்னை சிநேகிக்கிறது போல பிறனையும் சிநேகிக்கணும். தேவனுக்கு மட்டும் நம்ம அன்பு காமிச்சு, உண்மை காமிச்சு சகோதரனை பாய்த்தால் அது கண்டிப்பா நடக்க முடியாது. அதனால இந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சு, வித ரசலுடைய ஒரு வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது, அவருடைய பயோகிராபியில் எழுதியிருக்கிறார். நீங்க வேணா டைம் இருக்கும்போது நீங்க போய் படிச்சு பாருங்க. அதாவது அவருடைய வில் அண்ட் டெஸ்டமெண்ட், வில் அண்ட் டெஸ்டமெண்ட், அவர் விரும்பின விஷயங்களும் அவர் எதிர்பார்க்கிற விஷயங்களும் என்ன அப்படின்னா, அந்த சபை நிலைத்திருக்கணும். மேலும் மேலும் அவர் ஒருத்தர் இல்ல, அவருடைய உபதேசங்களை கேட்டு இன்னைக்கு அநேக உண்மையான சகோதரர்கள் உலகம் ஃபுல்லா போய் இந்த சத்தியத்துக்காக அவங்க பிரயாசப்படணும். அவங்களுக்குள்ள என்ன வரக்கூடாது? டிவிஷன்ஸ் வரக்கூடாதுங்கிறது தான் அவருடைய விருப்பமும் கூட, கர்த்தருடைய விருப்பமும் கூட இருந்தது நம்ம பார்க்கிறோம். அதனால அன்பு சகோதர சகோதரிகளை, இப்படியாக நம்மளுடைய சகோதரர் நம்மளுக்கு ஒரு மாபெரும், ஒரு நிழல் மற்றும் ஒரு நிஜமாக இருந்து, இப்படியாக அநேக பாடங்களை கூட நம்மளுக்கு அவர் வைத்து செல்லும் போது, அந்த ஒரு பாடங்களை நம்ம பின்பற்றி இப்படியாக கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற தேவன் தாமே கிருபை செய்வாராக. வாய்ப்பு கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தருக்கும் நன்றி தெரிவித்து, அதோடு சபையார் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்து நான் முடித்துக் கொள்கிறேன்.